பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம். நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமெனத்திகள் பைங்கழல் முந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. புண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரனாகி விடோபா சாரீகா தெய்வனாகி துக்காராம் சாரீகா சத்குரு நாகி. ஜெய் போலோ சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆச்சாரிய சஹரிஹி சாக்ஷாத் சரரூபி ந சம்சய. ஆச்சாரியனாகப்பட்டவன் நேரே நடமாடும் பரமபுருஷன் இதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு பெரியவா சொல்றார். குரு அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர் கமய மிருத்யோர்மாம் அமிர்தம் கமய அப்படின்னு நம்மளுடைய புத்திய அழகா மாத்தறாராம். நமக்கு அசத்து சாரமில்லாததே சாரம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு வாழ்க்கையில். ஒவ்வொரு காலகட்டத்தில ஒவ்வொரு விஷயமும் சாரம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இது அசாரம், இது ஒன்றும் பெரிய யூஸ் இல்லை அப்படின்னு நமக்கே புரியறது. ஆனா இதுல என்ன ஆகுறதுன்னா ஜென்மா வேகமா குறைஞ்சுண்டே வருது. சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சொல்ற, ஒரு பானையில ஜலம் வச்சிருக்கோம் வெயில் காலத்துல, போக வர ஜலம் எடுத்து குடிச்சுட்டு இருக்கோம் தாகிக்கும் போதெல்லாம், திடீர்னு டம்ளர் விடும்போது கீழே அப்படியே பானையில கடைசியில கீழே தட்டு தடுமாறும், ஓ ஜலமே இல்லையா ஜலம் விடணும். அது இருக்காத டம்ளர் கீழே தட்டுற வரைக்கும் நமக்கு ஜலம் குறைஞ்சின் இருக்குன்னு சிந்தனை இல்லை. தட்டினோட ஓ ஜலம் குறைஞ்சு போயிடுது அப்படின்றோம். இந்த மாதிரிதான் வாழ்க்கை. அது அப்படி நம்ம வாடு ஒவ்வொரு நாளா ரைட், இன்னைக்கு ஆச்சு, இன்னைக்கு திங்கக்கிழமை ஆச்சு, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆச்சு, இன்னைக்கு புதன்கிழமை ஆச்சு, ஆடி மாசம் வந்தது, ஆவணி மாசம் வந்தது, இப்படி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நாள் குறைஞ்சுட்டு இருக்கு, தெரிய மாட்டேங்கிறது, எதோ யோசனைகள், எதோ கவலைகள். எதுக்காக கவலைப்படுறோம்னு தெரியல, ஏன் கவலைப்படுறோம்னு புரியல. அல்பமான விஷயங்கள் தான் இல்ல. ஆனா இதுல ஆயுசு நஷ்டம் ஆகிறதுன்ற ஒரு கவலை நமக்கு வரமாட்டேங்கிறது. ஐயோ என் ஆயுசு நஷ்டமா போயிட்டு இருக்கு, பகவான் என்ன கஷ்டப்பட்டு அழகா மனுஷ ஜென்மா கொடுத்திருக்கானே, அவனுக்காக நான் ஒழுங்கா இருக்கணுமே, அவன் இஷ்டப்படி வாழணுமே, இந்த சிந்தனை வரமாட்டேங்கிறது. மதலாதி சிந்தனை வருது, இது பண்ணிடணுமே, இத்தனை வருஷம் ஆயிடுத்து, இதெல்லாம் இருக்கு, நமக்கு எல்லாமே இருக்கு. குழந்தைகளை வளர்த்துடணும், அவளை செட்டில் பண்ணிடணும், இந்த கடனை அடைச்சிடணும், நிறைய ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொன்றும் வச்சுட்டு இருக்கோம். ஆனா இதுல நம்மளை படைச்ச பகவான நினைச்சுண்டு அவனுக்காக வாழணும் அப்படின்றது மட்டும் தள்ளி போட்டுட்டே இருக்கும். பகவானிடத்துல பல விஷயங்களை கேட்டு பிரார்த்திச்சு வாங்கிக்கிறோம். இந்த காலத்து இதை கொடுத்துரு, இதை சரி பண்ணு, வேலையை கொடு, குழந்தைய கொடு, இந்த பிரச்சனை இல்லாம பண்ணு, நிறைய கேட்கிறோம். இதெல்லாம் நடந்துட்டுதான் இருக்கு நம்ம வாழ்க்கையில. சில பிரார்த்தனைகள் கொஞ்சம் டிலேவா நடக்கிறது, சிலது உடனே நடக்கிறது, அவ்வளவுதான். எல்லாம் கேட்டு இருக்கும், ஆனா பகவானே உன் இஷ்டப்படி வாழணும்பா அப்படின்னு அது மட்டும் தோண மாட்டேங்கிறது, அந்த சிந்தனையே இல்லாம ஓடிட்டு இருக்கும். அந்த அசத்திலேருந்து நம்மள சத்தா மாத்தணும். அசாரத்துக்கள்லாம் நிறைய பிரார்த்தனை, எவ்வளவு டென்ஷனா பிரார்த்தனை பண்றோம் சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம். இந்த குழந்தைகள்லாம் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கும், ஆரம்பத்தையும் படிக்காது, கடைசியில அப்படி அங்க தொட்டு இங்க தொட்டு இங்க தொட்டு அங்க தொட்டு இந்த நாய் வாய் வைக்கிற மாதிரி தியானம் படிச்சிடும். படிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணும், நான் படிச்சதெல்லாம் வரணும் அப்படின்னு. நான் நல்லா மார்க் பண்ண ஆரம்பத்தே பிரார்த்தனை பண்ணா ஒழுங்கா படிச்சுடலாம், கடைசியில நான் படிச்சதெல்லாம் வரணும் அப்படின்னு. இதேதான் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம படிச்சதுதான் வரணும், நம்மளே புக் எழுதி இல்லாமே நான் இவ்வளவுதான் படிப்பேன் டீச்சர் கிட்ட சொல்லிடலாமே, இவ்வளவுதான் நான் படிப்பேன், இது மாதிரி படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடலாமே. ஆனா படிக்கிறது அப்படிங்கிறது ஞானத்துக்காக புத்திக்காக தோன்றதில்லை, அறிவுக்காக தோன்றதில்லை. அந்த மாதிரி இந்த குழந்தைகள் எப்படி பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி இதையே பண்ணிட்டு இருக்கோ, அதே போல பெரியவாள் ஆகிய நாமும் அசாரத்துக்காக பிரார்த்தனை. நிறைய பேர் ட்ரெயினுக்கு லேட்டா கிளம்பிடுவா, ட்ரெயின் லேட்டா வரணும்னு பிரார்த்தனை பண்ணுவா, இது அவசியமா? அகஸ்மாதா லேட் ஆயிடுது அப்படின்னா சரி அப்படின்னா லேட்டா கிளம்பிடுவோம், ட்ரெயின் லேட்டா வரணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. இதெல்லாம் அசாரமான பிரார்த்தனை தானே. அதனால இந்த பிரார்த்தனையும் சாரமா இருக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்றான். இந்த சாரமான பிரார்த்தனை என்ன அப்படின்னா, என் அசத்திலேருந்து சத்து கழிச்சுண்டு போ, நான் ரொம்ப அசத்தா இருக்கேன் அப்படின்னு நமக்கு தோணணுமா, நான் ரொம்ப சமத்தா இருக்கேன் நமக்கு தோன்றதோன்னும், நான் அசத்தா இருக்கேனே அப்படின்னு நமக்கு தோணும், அசடா இருக்கேனே அப்படின்னு. அதனால அசத்தோமா சத்கமய, அசத்திலேருந்து நான் சத்துக்கு போகணுமே அப்படின்னு ஒரு ஆசை நமக்கு வரணும். அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய, இருட்டில் இருந்துட்டு சௌக்கியமா இருந்துட்டே இருக்கும், இருட்டை தட்டு தட்டு மாதிரி இப்படி வாழறதே ஒரு சுகமா இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி அஜ்ஞானத்துல வாழ்ந்துண்டு இப்படியே காலம் கழிச்சுட்டு இருக்கோம், இதுல இருந்து ஞானத்துக்கு போகணும். அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மாம் அமிர்தம் கமய புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் அப்படின்னு சொல்லி திரும்பி 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 ஜாலியா சுத்தின்றே இருக்கும். பிறந்து பிறந்து இறந்து பிறக்கிறது இறக்கிறது பிறக்கிறது இறக்கிறது பிறக்கிறது இறக்கிறது. இந்த ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒவ்வொரு இறப்புக்கும் நடுவில் 1008 டென்ஷன். இந்த டென்ஷன் ஏன் வருது? பிறந்ததுனால தானே வருது. பிறந்தா வாழறது ஒரு டென்ஷன், வாழ்ந்து முடியும் பொழுது மரணம்னு ஒரு டென்ஷன், அப்ப திரும்பி பறக்கப்படாது, அதானே நியாயம். இது வம்பு அப்படின்னு தெரிஞ்சா இதை உருடா பாடம் இனிமேல் பிறக்கவே படாது அப்படிதானே கேட்கணும். ஆஹ், இந்த ஜென்மா என்ன சுகத்தை கண்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அடுத்த ஜென்மாவா நல்லபடியா சௌக்கியமா இருக்கணும். எவ்வளவு ஜென்மா நீங்க எடுத்தாலும் எத்தனை விதமா வந்தாலும் இந்த உலகம் இப்படிதான் இருக்கும், இது டென்ஷன் தான், இந்த டென்ஷன் மாறப்போறது கிடையாது, இது ஃப்ரீயா இருந்தா இங்க செட்டில் ஆயிடுவேல, இது இவ்வளவு டென்ஷனா இருக்கும்போதே நல்லா இருக்கு, ஹாப்பி பர்த்டே எல்லாம் சொல்லிட்டு வெட்டிங் டே எல்லாம் கொண்டாடிண்டு முன்னாடி நான் நல்லா சண்டை போட, அடுத்த நாள் காத்தால வெட்டிங் டே, இன்னைக்கு ஒரு நாளா சண்டை போடாம இருக்க சங்கல்பம் பண்ணிட்டு இதையோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவளோட அவளோட சண்டை போடுறது, அப்புறம் அவளோட சமாதானம், இதே தானே போயிட்டு இருக்கு, எத்தனையோ வருஷமா இதானே, இதே தான் ருட்டீனா ஹாபியா வச்சுட்டு இருக்கும். நீ எத்தனை இடத்துக்கு போனாலும் எத்தனை விதமா வந்தாலும் இதே தான் நடக்க போறது. அப்ப பிறக்கப்படாது, இறக்கவே கூடாதுன்னா பிறக்கவே கூடாது, பிறக்கவே கூடாதுன்னா இறக்கவே கூடாது. அப்ப என்னடா இந்த ஏரியாக்கே வரப்படாது, இங்க வந்தா ஜனனம் உண்டு மரணம் உண்டு, அப்படியே வந்தாலும் சொன்னடிப்படி ஆழ்வார் மாறி வரணும். அச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை வேண்டாம், இச்சுவை போதும்னு வந்துடணுமா. அதனால தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மாம் அமிர்தம் கமய இரவா பெருநிலை அப்படின்னு பேர். இந்த நிலையை அடையணும், நான் அசத்திலேருந்து சத்தா போகணும், நான் இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வரணும், நான் பிறப்பிறப்பு சம்சார சாகரத்திலேருந்து பிறவாமை இரவாமை அப்படின்ற மோட்சத்தை அடையணும். இது நமக்கு தோண மாட்டேங்கிறது, பதிச்சா சாப்பிடணும்னு தோன்றதோன்னும், களைச்சா தூங்கணும்னு தோன்றதோன்னும், கோபம் வந்தா கத்தணும்னு தோன்றதோன்னும், துக்கம் வந்தா ஆழணும்னு தோன்றதோன்னும், அரிச்சா சொரியணும்னு தோன்றதோன்னும், டயர்டா இருந்தா மருந்து சாப்பிடணும் தோன்றதோன்னு, யாராவது நம்மளை அவமானப்படுத்தினா அவள் நம்ம அசீமை அவமானப்படுத்தணும்னு தெரியறதோன்னு, யாராவது நம்மளை கொண்டாடினா நம்ம அவளை கொண்டாடணும்னு தெரியறதோன்னு, எவ்வளவோ விஷயங்கள் நன்னா தெரியறது, இந்த மூணு மட்டும் தெரிய மாட்டேங்கிறது. இதுதான் முக்கியம். அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மாம் அமிர்தம் கமய. ஏதான ஆகாரம் சாப்பிடுறோம்னா அது என்ன காம்பினேஷன் யாரும் நமக்கு சொல்லித்தரணுமா சொல்லுங்க? ரத்த குழம்பா ஒரு பருப்பு துகள் இருந்தா சுகமா இருக்கும், சுட்டப்பழம் இருந்தா நல்லா இருக்கும்னு யாராவது நமக்கு கிளாஸ் எடுக்கிறாளா? இத்தினோண்டு மூணு வயசு குழந்தைகள்லாம் இட்லி மிளகா பொடி எங்க, சட்னி எங்க அப்படின்றது, அதுக்கு பேர் கூட தெரியாது. சின்ன குழந்தை இதுவா விவரம் தெரிஞ்ச குழந்தை விட்டுருக்கோம்ல, சின்ன குழந்தை இருக்கு வச்சுக்கோங்களே, அதுக்கு அம்மா பால் கொடுக்குற டெய்லி, அன்னைக்கு ரொம்ப அழுதுன்னு அவசரத்துல அப்படியே பாலை விட்டு ஃபீடிங் பாட்டில் வச்சு கொடுத்துட்டா, சக்கரை போடல, சாப்பிட்றதா தூணு துப்புறது, அது இருக்கிறதே இவ்வளவுதான். நம்ம மடியில படுத்துட்டு இருக்கு, அதுக்கு பால்னு பேர் தெரியாது, பாலோட கலர் தெரியாது, ஃபீடிங் பாட்டில் குடிச்சுருக்கோன்னு தெரியாது. சக்கரை பழகிடுத்துனா சக்கரை போடல தூ அப்படின்றது, அப்ப தெரியறதோ சரீரத்துடைய சுகம் எல்லாம் நம்ம யாரும் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கா? இந்த குழந்தைகள்லாம் தூக்கம் வந்தா அழும், அதுக்கு வயிற்ற வலிக்கிறது அப்படின்னா உடனே அழும். என்ன ஆச்சு குழந்தை அழுது உட்வஸ் கொடுக்குன்னு சொல்றோம் இல்லையா? அழுது தனக்கு மருந்து வாங்கிக்க தெரியறதோன்னு, அதுக்கு அழுது எனக்கு முடியல, ஏதானம் பண்ணு, நான் தூங்க வை, எனக்கு பசிக்கிறது, ஆகாரம் கொடு, அழுது 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 காரியத்தை சாதிக்கிறதோனும். இந்த அழுக பகவான் அடையணும்னு வரமாட்டேங்கிறதான், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு விடுறது. யாரும் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டீனேஜ் வந்தோடனே சரீரத்தில் மாற்றங்கள் நமக்கு தெரியுது, அடுத்ததா சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்கா? கிடையாது. ஒண்ணும் உடம்பு களைச்சி போச்சுன்னா தானா தூங்குறோம் இல்லையா? யாராவது சொல்லிக் கொடுக்கல, யாரோ உபன்யாசம் பண்ணல, தூங்குவது எப்படி அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அப்ப இதெல்லாம் தெரியறதா, இந்த சரீரத்திலேருந்து விடுபடுறதுக்கான வழி தெரிய மாட்டேங்கிறது. சரீரத்தை கொண்டாடுறதுக்கு, சரீரத்தை அனுபவிக்கிறதுக்கு, சரீரத்துக்கு வேண்டிய சௌகரியத்தை பண்ணிக்கிறதுக்கு நல்லா தெரியறது. குழந்தைகள்லாம் கடை கைஷம் போனா வச்சுக்கோங்களேன், செருப்பு வாங்கலாம், ட்ரெஸ் வாங்கலான்னு அதுக்கு சூஸ் பண்ண, இந்த கலர் தான் வேணும், இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு, அதை போட்டு நடந்து பார்த்து அது டிசைட் பண்றதுக்கு, இந்த காரமா இருக்கு, இந்த ஆகாரம் வேண்டாம், சாக்லேட், சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பாருங்க, அது சாக்லேட் பேர் கூட தெரியாது, என்ன விலை தெரியாது, இது வேணும் அப்படின்னு, அவ்வளவுதான். இன்னொன்று மொபைல் போனை கொடுத்தா அதுக்கு எல்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியுது, இதெல்லாம் தெரியறது. ஆனா தான் அடைய வேண்டிய வஸ்து பரமாத்மா அப்படின்னு தெரியறது இல்லையா? இந்த யோசனையே இல்லாம ஓடிட்டு இருக்கா, அதான் கஷ்டமே. இப்ப நம்ம யாராவது பெருசா யோசனை பண்ணி பகவத் தியானம் பண்றோமா சொல்லுங்க? கிடையவே கிடையாது. சின்ன வயசுல அப்பா அம்மா சொல்லி கொடுத்தா தெரியறது, அது எவ்வளவு தூரம் அவா சொல்லி கொடுத்துருக்காளோ, அதுல எவ்வளவு தூரம் நாம புரிஞ்சுட்டு இருக்கோமோ அது வரைக்கும் தெரியறது, அதுவும் முழுசா தெரிஞ்சுன்னு சொல்ல மாட்டோம். அது அப்பா அம்மா நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ, நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், எக்ஸாம் சுவாமி நமஸ்காரம் பண்ணி போனா அதான் பண்ணும். அது இன்னும் கொஞ்சம் அம்மா அப்பா ஜாஸ்தியா ஸ்லோகம் சொல்லிவிட்டு ஸ்லோகம் வரைக்கும் தெரியும். ஆனா தான் அடைய வேண்டிய வஸ்து பரமாத்மா, இந்த ஜென்மாவுடைய பரம பிரயோஜனம், இந்த சரீரத்தினுடைய பரம பிரயோஜனம், பகவான உணர்ந்து அனுபவிக்கணும், பகவான் இஷ்டப்படி வாழணும் அப்படின்னு தோண மாட்டேங்கிறதான். இப்படி தோணாத நமக்கு தோண வைக்கிறதுக்காகத்தான் சத்குரு. ஓ இது வேற இருக்கோ, ஓ இப்படிலாம் வேற ஒண்ணு இருக்கா அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் சத்குரு. அதெல்லாம் தெரியறது, கஷ்டம் வந்துடுது, அவ என்னை கஷ்டப்படுத்திட்டா, பகவான் என கண்டுக்கிறது இல்லை, அவ்வளவு கோவிலுக்கு போனேன் எனக்கு ஒண்ணுமே நடக்கல, கோவிலுக்கு போகும்போது தடிக்க பிடிந்து பல்லு உடஞ்சு விடுத்து, என்னதை பண்ணி பக்தி பண்ணி என்ன சுகத்தை கண்டே அப்படின்னு சொல்லு. ஆனா குரு இருந்தாருனா உன்னுடைய பிராரப்த கர்மாவனாலே இது நடக்கிறது, நாமஜபம் பண்ணா இது மாறும், கவலைப்படாதே, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை பக்குவப்படுத்தி பகவத் விஷயத்துல ஐஷண்டு போய் இந்த சரீரத்தினுடைய முக்கியமான பிரயோஜனம் பகவான அனுபவிக்கிறதுன்னு காட்டி கொடுக்கிறார். இல்லாட்டி என்ன பண்ணுவோம், டெய்லி பசிச்சா சாப்பிடுவோம், ஆய் மூச்சா வந்தா போவோம், உடம்பு குளிப்பாட்டுவோம், வெரைட்டியா ட்ரெஸ் பண்ணிப்போம், அந்தந்த காலகட்டத்தில் எதெல்லாம் அனுபவிக்கணுமோ அதை அனுபவிப்போம், அவ்வளவுதானே. சரீரத்தை கடந்த ஒரு அனுபவத்துக்கு முயற்சியே பண்றது கிடையாது. அப்படியே போயிட்டு இருக்கும். குரு என்ன பண்றாருன்னா நமக்கு இத பண்ணி கொடுக்கிறார், தெளிவா தீர்மானமா இந்த விஷயத்துல நாம பிடிவாதமா இருக்கும்படியா பண்ற. நமக்கு எல்லாருக்கும் பிடிவாதம் உண்டு, நல்ல பிடிவாதம். நமக்கு பிடிவாதம் ஒண்ணும் குறவே கிடையாது. அப்ப என்ன பிடிவாதம் அப்படின்னு குழந்தைகளை, எல்லாருக்கும் பிடிவாதம் இருக்கு, ஒருத்தர் விடாம எல்லாருக்கும், அத்தனை பேருக்கும் பிடிவாதம் இருக்கு. ஆனா அந்த பிடிவாதத்தை பகவான பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றது இல்லை. அது எல்லாத்தையும் எதெல்லாம் துக்கம் கொடுக்குமோ அந்த துக்கம் கொடுக்கிற வசதி எல்லாம் பிடிக்கிறதுக்கு பிடிவாதம் இருக்கு. எது சுகம் கொடுக்குமோ அந்த பகவான பிடிக்கிறதுக்கான பிடிவாதம் வரமாட்டேங்கிறது. குரு நம்முடைய பிடிவாதத்தை பகவான பார்க்கிற பிடிவாதமா மாத்தி கொடுக்கிற. எல்லாருக்கும் பிடிவாதம் இருக்கு, எனக்கு இந்த மொபைல் போன் தான் வேணும், இவா கிட்டதான் பழகுவேன், நான் இந்த இடத்துலதான் படுத்துப்பேன், எனக்கு இப்படிதான் வேணும். எல்லாருக்கும் ஒரு பிடிவாதம் இருக்கு. இந்த பிடிவாதம் நல்லது, பகவத் விஷயத்துல திரும்பிடுத்துனா இதை திரும்ப வைக்கிறதுக்காகத்தான் சத்குரு. அதனாலதான் எல்லாரும் கதர்றா, குரு கிருப வேணும், குரு கிருப வேணும், குரு கிருப வேணும். பகவத் கிருப கொட்டி கிடக்கு, கொட்டி கிடக்கு. நமக்கு ஒண்ணும் பகவான் அனுகிரகத்துக்கு குறவே கிடையாது. சரியா, கல்பக விருஷம்னு ஒண்ணு உண்டு, அதுக்கு நின்று எதை கேட்டாலும் அது கொடுக்கும். ஒருத்தன் தெரியாம போய் அந்த கல்பக விருஷத்துக்கு போய் நின்னான், ரொம்ப டயர்டா, ரொம்ப களப்பா இருக்க, இப்படி ஒரு கைது கட்டில் இருந்தா படுத்து அவ்வளவு நன்னா இருக்கும் அப்படின்னு நினைச்சான். அழகா ஒரு கைது கட்டில் வந்துடுது, கைது கட்டில் வந்துடுதே ஜோர், நன்னா பசிக்கிறது, சாப்பாடுலாம் கிடைச்சா நன்னா இருக்கும் நினைச்சா, சாப்பாடுலாம் வந்து ஐயா நன்னா சாப்பிட்டான், கை கால்லாம் வலிக்கிறது, யாராவது பிடிச்சு விட்டா தேவலையே அப்படின்னு நினைச்சா, யாரும் பிடிக்கிறதுக்கு ஆள் வந்துட்டா, இது நடக்க நடக்க பயம் வந்துடுச்சு. ஐயோ நினைக்கிறதுலாம் நடக்கிறது, ஒருவேளை பூதம் வந்துடுச்சுன்னா பூதமும் வந்துடுச்சு, ஐயோ பூதம் வந்துடுது என்ன சாப்பிட்டு விடுத்தனா சாப்பிட்டு விடுத்து முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். ஒருத்தன் பார்த்தான் கல்பக வருஷத்துக்கு போயிட்டான், மரத்துக்கு போய் நின்னான், என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப வருத்தப்பட்டு நிக்கிறான். அவன் கட்டின்றத ஒரே ஒரு கோமணம், அதுவும் கிழிய ஆரம்பிச்சுடுச்சு. சே என்ன வாழ்க்கை அது, என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கோமணம், அதுவும் கிழிஞ்சு போயிடுச்சு. ஒரு 1000 கோமணம் இருந்தா சொந்த ரொம்ப உபயோகமா இருக்கும்னுட்டான். கல்பக விஷயம் 1000 கோமணத்தை கீழே போடுது, என்னதான் பிரயோஜனம்? நம்ம அது மாதிரிதான் பகவான் இடத்துல போய் எல்லாத்தையும் கேட்கிறோம், 1000 கோமணத்தை வச்சு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நிறைய விஷயங்கள் இப்படிதான், பகவான்றவன் எல்லாத்தையும் தரக்கூடிய கல்பக விருஷம். அப்ப அந்த கல்பக விருஷத்துல எதை கேட்கணும்னு இருக்கு, ஆண்டாள் கேட்கிற மாதிரி, ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய், நீ ஆராய்ச்சி பண்ணி நீ அருள் பண்ணு. சரியா, நீ ஆராய்ச்சி பண்ணி அருள் பண்றது எப்படின்னா அர்ஜுனன் மாதிரி கேட்கலாம், எனக்கு எது ஹிதமோ அதை நீ தீர்மானம் பண்ணு. பகவத்கீதையில் ஆரம்பத்தில் அப்படிதான் கேட்கிறான், கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவ பிரச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக யஸ்ரேயஸ்யாத் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தே அஹம் ஷாதி மாம் துவாம் பிரபன்னம். எனக்கு எது ஹிதமோ அதை நீ தீர்மானம் பண்ணு, ஏன்னா நான் இப்ப பார்த்தாலும் தப்பாவே கேட்கிறேன். நான் முதல்ல ஒண்ணு கேட்கிறேன், அப்புறம் ஐயோ இது வேண்டாமேனு ஒரு பிரார்த்தனை, முதல்ல இது வேணும்னு பிரார்த்தனை, அப்புறம் இது தேவையில்லையான்னு தெரியும், இது இப்படியாவது யாராவது எடுத்துட்டு போனா தேவையான ஒரு பிரார்த்தனை. ஒருத்தரும் அவர் மனைவியுமே அழகா நல்லா தியானம் பண்ணிட்டு இருந்தா, ஒருத்தர் ரொம்ப நாள் தியானம் பண்ணார், பிரத்யட்சமா ஒரு தேவதை வந்துடுத்து 3 வரம் கொடுத்தது, உனக்கு 3 வரம் கிடைச்சிருக்கு, எப்படி வேணும் உபயோகப்படுத்திக்கோன்னு எடுத்து. உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், மனைவிட்டு வந்து சொன்னார், என்கிட்ட 3 வரம் இருக்குமா, இந்த 3 வரத்தை வச்சு என்ன பண்ணலாம் தெரியல அப்படின்னு அவர் சொன்னா. ரொம்ப டயர்டா இருக்கேன், ரொம்ப வயசா போயிடுத்து, 1 வரத்தை எனக்கு உபயோகப்படுத்தப்படாதா அப்படின்னு அவர் பார்த்தார். பெண்டாட்டி இளமையோட இருந்தா ரொம்ப சௌகரியம் அப்படின்னு சொல்லி, உனக்கு நல்ல இளமை வரட்டும்னு விட்டா 1 வரம் போச்சா. உடனே அவளுக்கு ஒரே குஷி, ரொம்ப அழகாயிட்டா, தெருவில் போய் நின்னா, எல்லாரும் ஆஹா இவ்வளவு அழகா இருக்கான்னு பார்த்தா. அப்ப ராஜா வந்தான், இவ்வளவு அழகா இருக்காளன்னு சொல்லி தூக்கி போயிட்டான். இவருக்கு ஒரே துக்கம், ஐயோ கஷ்டப்பட்டு ஏன் பண்ணாட்டி, நான் அழகாக்கினா ராஜாவை தூக்கிட்டு போயிட்டானே, பொறாம வந்துருது, கோபம் வந்துருது, இப்ப 2 வரம் பாக்கி இருக்கோன்னு, என்னோட பொண்டாட்டி கழுதையா போகட்டோம்னுட்டு அவ கழுதியா மாட்டான், அரண்மனை கழிச்சோட கழுதையா மாறிட்டான். ராஜா அடிச்சு விரட்டினா, ஓடி வந்த அவர்கிட்ட கழுதை இல்ல கதறி கதறி கதறினா. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் பார்த்தார் தன்னுடைய மனைவி தெரியாத கழுத்துல மாங்கல்யம்லாம் கட்டின்னு இருக்கு கழுது. அவ கதற அப்படி பண்ணிட்டு நான் கழுதி ஆயிட்டேன் என்ன பண்ணுவேன் கதறலாம். பார்த்தா இன்னொரு வரம் இருக்கு, கழுத மீண்டும் என் பொண்டாடி ஆகட்டும். ஆச்சு, பொண்டாடி ஆயிடுச்சு. கடைசியில் இவர் இளமையாகி கழுதியாகி திருப்பி கழுத மாதிரி திருப்பி அதே பண்ற. இதுக்கு வரமே வேண்டாமே, இது கஷ்டப்பட்டு இதுக்கு தவம் பண்ணணும் சொல்லுங்க. முக்காவாசி நம்முடைய பிரார்த்தனை அப்படிதான், எதையான ஒண்ணத்தை கஷ்டப்பட்டு பிரார்த்தனை பண்ணி பகவான் அரிச்சு பிடுங்கி வாங்கிக்கிறது. அப்புறம் இது வேண்டவே வேண்டாம், போதுங்காப்பான்னு கேட்கறது. அப்புறம் இதை மாத்தி கொடுறான்னு கேட்கறது. அதுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அதை விட ஆண்டாள் மாதிரி ஆராய்ந்து அருளேரோ ரெம்பாவாய் ஆராய்ச்சி பண்ணி நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு. நிறைய விஷயங்கள் நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ கேட்டுட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் கேட்கவே வேண்டாம், தானாவே அழகா நடக்கிறது. இப்படி நம்முடைய சக்தி எல்லாமே பக்தி எல்லாமே வீணா போயிட்டுருக்கு. நம்ம பக்தி பண்றோம், ஸ்லோகம் சொல்றோம், கோவிலுக்கு போறோம், பூஜை பண்றோம், ஒன்னு அரகுர நம்பிக்கையோட பண்றோம், இல்லாட்டி ஏதோ கடனேன்னு பண்றோம். இப்ப தீபாவளி எல்லாம் நிஜமாவே கிருஷ்ண ஸ்மரணையோட கொண்டாடுறோமா? இப்ப சத்தம் கேட்கறதுனால கொண்டாடுவேன். இப்படி தீபாவளினா புது ட்ரெஸ், பட்டாசு வெடிக்கணும், பக்ஷணம் பண்ணணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், ஹாப்பி தீபாவளி சொல்லணும், அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஓடுமா தீபாவளி, அவ்வளவுதான். கிருஷ்ண ஜெயந்தி அதுவும் பார்த்தோம்னா கிருஷ்ண ஜெயந்தி தான் ஞாபகம் வந்துடுத்து. செப்டம்பர் 5-6 கிருஷ்ண ஜெயந்தி. ரொம்ப நாள் ஆயாச்சு, பாம்பேக்காரெல்லாம் எங்கன்னு தேடின்னு இருக்கா வள வீசி, தூத்துக்குடிக்காரெல்லாம். 31 செப்டம்பர் 6 வரைக்கும் தூத்துக்குடியில நம்ம ராதேகிருஷ்ணா சத்சங்கத்தோட ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி விழா, எல்லாரும் சமத்தா கட்டாயம் வந்து கலந்துருங்கோ. எனக்கு ஒரு தடவை ஞாபகம் இருக்கு, திருநெல்வேலியிலேருந்து பஸ் வச்சுட்டு போன ஞாபகம் இருக்கு. பாம்பேக்காரன் மட்டும் தனியா ஒரு பஸ் வச்சுட்டு போன ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் பெருசா பஸ்ஸே வச்ச மாதிரி ஞாபகமே எனக்கு இல்லை. இந்த வாட்டி பஸ் வச்சு ஐஷன் போற மாதிரி வரணும். தூத்துக்குடிக்காரெல்லாம் கேட்டுட்டு இருக்கா பாம்பேக்காரன் ரொம்ப நாள் ஆசையை பார்த்து அப்படின்றான். அது இப்பெல்லாம் வாட்ஸ்அப் ஃபீச்சர்லாம் வேற ஜாஸ்தி ஆயிருக்கா, அதனால நீங்க எல்லாம் சீனியர், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க மரியாதையை நீங்க காப்பாத்திக்கோங்க, என் மரியாதை நீங்க சேர்த்து காப்பாத்திக்கோங்க. செப்டம்பர் 31 வரலனா கூட செப்டம்பர் 5-6 அஞ்சாம் தேதி வரலனா கூட உள்ள 6ஆம் தேதி ஃபுல் டே கிருஷ்ண ஜெயந்தி அழகா கோலாகலமா கொண்டாடுறோம். அந்த கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் பகவத் கிருபையினால கொண்டாட பல விஷயங்கள் பார்த்தோம்னா, ஏதோ ஒரு ருட்டீனா பண்ணிட்டு இருக்க, ஒரு சாரம் இல்லாமல் ரசிக்க சுவாவம் இல்லாமல் அப்படி இருக்கிற நம்மள குரு மாத்தி பக்குவப்படுத்தி நல்வழிப்படுத்துற. அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர் மாம் அமிர்தம் கமய. பகவானத்துல என்ன பிரார்த்திக்கணும், எப்படி பிரார்த்திக்கணும், இந்த வாழ்க்கையை எப்படி நடத்தணும், எந்தெந்த விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதாவது நாம் நம்மள எப்படி வச்சுக்கணும்ன்றதுதான் குரு சொல்லித்தர. குரு மற்ற விஷயங்களை மாத்திரான்றத விட உங்களை மாத்திர, இதுதான் உண்மை. அதான் குருனா ஒரு பயமா தான் இருக்கு. மத்ததெல்லாம் மாத்தினா நமக்கு சௌகரியமா இருக்கும், நம்மளெல்லாம் மாத்திரார். நம்மளை மாத்துறதுதான் முக்கியமான காரியமே. நம்மளை மாத்துறது ஒண்ணுதான் தர்மமே. நம்ம சரியாயிட்டோம்னா எல்லாம் சரியாயிடும். சரியா நம்மளை மாறி நம்ம மாறி ஆச்சுன்னா அத்தனையும் சரியாயிடும். நம்ம எல்லாம் நம்ம தான் மாத்திக்கணும். எத்தனையோ பேர் ஊட்டியில வெட்டி மலைப்பிரதேசத்துல இருக்கா, டார்ஜிலிங், சிம்லா, ஹிமாச்சல், அங்க இருக்கிறதா அந்த ஏரியா தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழறாளா இல்லையா? சாரமா சொல்லுவோம், வயிற்று நெருப்பை கட்டினு அழகிறேன் அப்படின்னு. யாராவது வெளியில போயிட்டா அதான ஒண்ணு கஷ்டம்னா, ஆனா உண்மையாகவே வயிற்றுல நெருப்பை கட்டினு அழகிற ஒரு ஊர் உண்டு. உங்களுக்கு தெரியுமா தெரியாது? எனக்கு தெரியாது. குளிர் தாங்க முடியாது அந்த ஊர்ல. வயிற்றுல பானையை வச்சு உள்ள நெருப்பை வச்சு கட்டிட்டு போவா. காஷ்மீர்ல நிஜமாவே வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு அலைவா அந்த காலத்துல. இப்பெல்லாம் கூட மாறிடுது கொஞ்சம், ரொம்ப குளிர் நடுங்கும் இல்லையா பெருசா. அந்த காலத்துல இதெல்லாம் இல்லாத பொழுது உள்ள ஒரு பானையை வச்சு வயிற்றுல நெருப்பை கட்டினா அலைவா, அப்பாடான் வாமா இருக்குமா, அந்த மாதிரி எல்லாம் உண்டு. நம்மளை சரி பண்ற அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அவ மாறிக்கிறா இல்லையா? அப்ப பாலைவனத்துல எத்தனையோ பேர் இருக்கா அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம், அதுக்கு தகுந்த மாதிரி அவ ஒரு வாழ்க்கையை வாழறா இல்லையா? அது போல நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கைய இந்த மாதிரி அமைச்சின்றது நாம தான். நன்னா ஞாபகம் நமக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அது கணவன் சரியிருக்கானோ இல்லையோ, மனைவி அடங்கா விடாரியோ, பிள்ளைகள் உருப்படலையோ, வியாதியோ, தரித்திரமோ, பிரச்சனையோ, கவலையோ, டென்ஷனோ, எல்லாம் நாம அமைச்சின்ற வாழ்க்கை தான். யாரோ அவங்ககிட்ட கொண்டு வந்து திணிக்கல. இப்ப ஆத்திர ஏதான பொருள் ஜாஸ்தியா இருந்தா உங்களுக்காகவே வச்சிருக்கேன்னு சொல்லி தள்ளி விட்டுருவோம். சமத்தா ஆறா கிடைப்பா அப்படின்னு பாத்துட்டு இந்த தீபாவளி சமயத்துல எல்லாம் பக்ஷணமா வரும், என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்படியே மாத்தி 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 கொடுப்போம். ஒரு நாள் ரெண்டு நாள் வரவாள் கொடுப்போம், ரெண்டு நாள் மூணு நாள் இருந்தா கொடுத்தா நம்ம பேர் கிட்ட போட்டு கத்திரா வாழை கிட்ட கொடுப்போம். நிறைய உண்டு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிதான் எதையோ ஒன்னு பண்ணிட்டு இருக்கோம், தேவை இருக்கோ இல்லையோ இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மள சரி பண்ணிக்கணும். நம்மள சரி பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை சுகமா இருக்கும். என்னன்னா ஏதுன்னு புரிஞ்சு போயிடும். குரு நம்மள நாமே சரி பண்ணிக்கிறதுக்காகத்தான் சொல்லி கொடுக்க. நம்மள நாம ரிப்பேர் பண்றது எப்படி, நம்மள நாம ரிப்பேர் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், எல்லாம் சரியா இருக்குன்னு புரிஞ்சு போயிடும். அதனால இந்த வாழ்க்கை நாம பூர்வ ஜென்மத்துல பண்ண கர்மாவினாலையும் பூர்வ ஜென்ம ஆசையினாலையும் நிர்மாணிச்சின்ற ஒரு வாழ்க்கை. இந்த ஜென்மாவிலையும் பல விஷயங்கள் நம்ம தீர்மானிக்கிறதுக்கான அதிகாரங்கள் கிடைக்கிறது. ஒரு மொபைல் போன் வாங்குறோம், ஒரு செருப்பு வாங்குறோம், ரைட். அதெல்லாம் ஒண்ணு பிராரத கர்மா விதியெல்லாம் கிடையாது, ரைட்டா. எந்த மொபைல் போன் வாங்கணும், எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கணும், நீங்க தான் டிசைட் பண்ணல, விதி ஒன்றும் டிசைட் பண்ணல. எல்லாம் விதியில கொண்டு தள்ளிடப்படாது. டிவி சீரியல்லாம் பாக்குறதுலாம் விதி கிடையாது, அது நீங்களா டிசைட் பண்றதுதான். எல்லா பல விஷயங்கள் ஏதோ சில சில விஷயங்கள் மட்டும்தான் விதி தீர்மானிக்கிறது. பல விஷயங்கள் நீங்க உங்க சுய புத்தியினாலையும் ஆசையினாலையும் அகம்பாவத்தினாலையும் பேராசையினாலையும் மற்றவர்கள் மேல இருக்கிற பொறாமையினாலையும் தான் தீர்மானிக்கிறது. அதனால இந்த வாழ்க்கை அப்படின்றது நீங்க தீர்மானிச்ச வாழ்க்கை, நீங்களே தீர்மானிச்ச வாழ்க்கை. இந்த நீங்க தீர்மானிச்ச இந்த வாழ்க்கைய சரி பண்ணிக்கணும், இப்பயே ரிப்பேர் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். நீங்க ரிப்பேர் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சௌகரியம். இப்ப நம்ம கிட்ட ஒரு வஸ்து இருக்குன்னா அது ரிப்பேர் பண்ணா நமக்கு தானே சௌகரியம். இப்ப நம்ம உடம்பே இருக்கு, நாம உடம்பு இல்ல, இந்த உடம்பு கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, மக்கர் பண்றது, தலைவலிக்கிறது, வயிறு சரியில்லை, வயிற்று வலிக்கிறது, கால் வலிக்கிறது, கலப்பா இருக்கு, அப்படின்னா என்ன பண்றோம், நம்ம தானே மருந்து சாப்பிடணும். யாரா மருந்து சாப்பிட முடியுமா? நம்ம மருந்து சாப்பிட்டு இந்த உடம்பை சரி பண்ணா அப்பாடா அப்படின்ற தலைவலி விட்டுது அப்படின்றோம் இல்லையா. அதுபோல நாம நம்மள சரி பண்ணிக்கணும். நாம நம்மள சரி பண்ணிடுறோம்னா அது போதும். நம்ம அது நம்ம நல்லா சௌகரியமா உட்காரலாம், நான் காலை நீட்டிலே உட்காந்துக்கலாம், சேர்லயே உட்காரலாம். நீங்க எங்க உட்காரன்னு முக்கியமே இல்ல, சாதி இங்க இருக்கான்னு மட்டும்தான் முக்கியம். அப்ப நம்மள ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அது பரமபாக்யம். நம்மள ரிப்பேர் பண்ணாம நம்ம என்ன பண்றோம், எல்லாரும் அடுத்த வாழ குத்தம் சொல்றோம். ஆத்துக்காரர் சரியில்லை, புள்ள சரியில்லை, ஊரு சரியில்லை, ரோடு சரியில்லை, பொலிட்டீஷியன் சரியில்லை, இயற்கை சரியில்லை, கலியுகம் சரியில்லை, கோவில் சரியில்லை, பூஜை பண்றதா சரியில்லை, எல்லாம் சரியில்லை, எலக்ட்ரிசிட்டி போர்டு சரியில்லை, டெலிபோன் சரியில்லை, என்னமோ நாம ரொம்ப சரியா இருக்கும் நினைப்பு நமக்கு. முதல்ல சரியில்லாதே நாம தான். நம்ம சரியானா எல்லாம் சரியாயிடும். குரு நம்மள நாம சரி பண்ணிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கிறோம். உன்னை நீயே ரிப்பேர் பண்ணிக்கோ. நமக்குள்ள தெரியறது, நமக்குள்ள தெரியறது தப்பு இதெல்லாம் சொல்றான் பகவான். ஆனா அதை கேட்டு உணர்ந்து நடந்து மாத்திக்க மாட்டேங்கிறோம். குரு என்ன பண்றாருன்னா நமக்குள்ளே பகவான் பேசுறான் இல்லையா, அதை கேட்டு உணர்ந்து மாத்திண்டு வாழ பழகி விடுறார். அதனாலதான் குருக்கு. அப்ப குருன்றவர் நம்மள நாமே சரி பண்ணிக்க சொல்லி கொடுக்கிற ஒரு இன்ஜினியர், ஆத்மாவோட இன்ஜினியர். சரீரத்துக்கு இன்ஜினியர் டாக்டர் எல்லாம் இருக்கா இல்லையா, வஸ்துக்கெல்லாம் இன்ஜினியர் டாக்டர் எல்லாம் இருக்கா, ரிப்பேரிங் ஷாப் அப்படின்றா இல்லையா, மெயின்டெனன்ஸ் அப்படின்னா சொல்றா இல்லையா, ஓவராலிங் எல்லாம் இல்லையா. குரு ஒரு இன்ஜினியர், குரு ஒரு இன்ஜினியர் தான், சந்தேகமே வேண்டாம். சரியா, அந்த இன்ஜினியர் என்ன பண்றார் அப்படின்னா, அழகா அந்த மனசு, அது ஒவ்வொன்றும் ரிப்பேர் பண்ணும் இல்லையா, மனசை ரிப்பேர் பண்றது எப்படி சொல்லிக் கொடுக்கிறார், புத்தி எப்படி ரிப்பேர் பண்ணணும் சொல்லிக் கொடுக்கிறார். சுய தொழில்ன்றா இல்லையா, சுய தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்றா இல்லையா, நமக்கு நாமே உதவி அப்படின்னு அறிய சொல்ல பாருங்க. இதெல்லாம் இந்து தர்மத்துடைய கோட்பாடுகள், ஆதியிலேயே இதுதான் கோட்பாடு. உன்ன நீ சரி பண்ணிக்கோ, ஆத்மைவகி ஆத்மனோ உத்தரா, பகவான் சொல்லலாம் உன்னை நீதான்ப்பா உத்தரானம் பண்ணிக்கணும், உன்னை யாரோ ஒருத்தர் வந்து கை தூக்கி எல்லாம் விட முடியாது, இப்ப மாடி ஏறணும், சரி லிப்ட் ஓடுறதுனா கூட லிப்டுக்கு நீங்க போய் நிக்கணும், லிப்ட்ல பட்டன் நீங்க அமுத்தணும், லிப்ட் பட்டனுக்கு ஆபரேட்டர் இருக்கா வச்சுக்கோங்களேன், லிப்ட்ல நீங்க தானே ஏறணும், லிப்ட் பக்கத்துல நீங்க தானே போகணும். அப்ப அந்த ஒரு காரியம், உன்னை நீயே சரி செய்துகொள், உன்னை அதான் உன்னை நீ அறிந்துகொள், அதான் உன்னை நீயே சரி செய்து கொள்றது டெக்னிக்கலா சொன்னோம்னா உன்னை நீ அறிவாய். அதான் ரமணர் சொன்னார், உன்னை நீ புரிஞ்சுக்கோ, நீ யார் நீ யார் நீ யார் கேள்விகள், நீ யாருன்னு கேள்வி கேட்டா நம்ம பண்றது என்னன்னு தெரிஞ்சு போயிடும், அப்ப நம்ம ரிப்பேர் பண்ணிக்க தெரிஞ்சிடும், நம்ம ரிப்பேர் பண்ண தெரிஞ்சு கொடுத்தனா போதும், நம்ம எப்படி ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, பகவான் ரிப்பேர் பண்ணா நம்மளை விட்டுட்டா போதும், அவன் பாடு ரிப்பேர் பண்ணுவான். இந்த டிவி காரை வந்து ரிப்பேர் பண்ணா பக்கத்து போய் டிடி பார்த்துட்டே இருப்பா, சில பேர் அவன் ஒழுங்கா எல்லாத்தையும் போடுறானா எடுக்கிறானா பிடுங்குறானா அப்படின்னு, அது அப்படின்னு பயமேன்னு உட்காந்தோம்னா அவன் பாடு எல்லாம் சரி பண்ணி டிவியை ரிப்பேர் பண்ணி பாருங்க கரெக்டா வரதா பாருங்க அப்படின்னு, அவ்வளவுதான். அந்த மாதிரி குரு நம்மை நாமே ரிப்பேர் பண்ணி சரி பண்ணிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கிறார். உலகத்தை தெரியுமா பெரிய சுகம், நாம பண்ண தப்ப உணர்ந்து அதுலேருந்து வெளில வந்து நம்ம அதுல திருப்பியும் விழாம இருந்து அதுல போகும்பொழுது கிடைக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு தன்னம்பிக்கை இருக்கு பாருங்க, அதுதான் பரமானந்தம். செல்ஃப் மேட் செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கு பாருங்க, குரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வசத்துறார். நமக்கு செல்ஃப் ஈகோ தான் ஜாஸ்தி, கான்பிடன்ஸே இல்ல, வெள்ள எல்லாரும் நல்லா சிரிச்சுட்டே சொல்லுவோம், அதை பண்ணிட்டு உள்ள கப்பு கப்பு பக்கு 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 பக்குன்னு செல்ஃப் ஈகோல அடுத்ததா கிட்ட காமிச்சுக்க மாட்டோம், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு குறையா இருக்கு, எனக்கு கவலையா இருக்குன்னு, ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே தெரியும். குரு என்ன பண்றாருன்னா இந்த செல்ஃப் ஈகோவை செல்ஃப் கான்பிடன்ஸா மாத்தி விடுறார். அதுதான் குருவுடைய பெரிய அழகு, எதெல்லாம் நமக்கு நெகட்டிவா இருக்கும் அந்த நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாத்தி கொடுக்கறார். இந்த கரண்ட்ல நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும்னு அந்த மாதிரி அழகா பாசிட்டிவ்ன்ற ஒரு எனர்ஜியோட நம்மளை சேர்த்து விட்டுதோ, அனுபவி 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 அனுபவின்னு பகவானோட நம்மள சேர்த்து விட்டுடுறாரு. அப்ப அதுக்கு ஒரு அர்த்தம் வந்துடுறது, அப்ப அதுக்கு ஒரு பரிமாணம் வந்துடுறது, அதுக்கு ஒரு அழகு வந்துடுறது. குரு நம்மை நாமே சரி செய்ய கொள்றதுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு ஆசை, அதனாலதான் குரு பூர்ணிமா விசேஷம். எவ்வளவோ பௌர்ணமி வருது, சித்ரா பௌர்ணமி இருக்கு, கள்ளர்கள் ஆத்துல எல்லாம் இறங்குற சித்ரா பௌர்ணமி அவ்வளவு விசேஷம், ராச பூர்ணிமா இருக்கு, பகவான் ராசக்கீட ஆற நிறைய பௌர்ணமி வசத்தி. ஆனா குரு பூர்ணிமா எல்லாருக்கும் வசத்தி, ஒவ்வொரு பூர்ணிமா ஒவ்வொரு வசத்தி. சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ண கௌர் பூர்ணிமா உண்டு, அது கௌடிய வைஷ்ணவாளுக்கு வசதி. சில ஆச்சாரிய புருஷாலெல்லாம் பௌர்ணமியில் அவதாரம் பண்ணியிருக்கா, அவாவாளுக்கு வசதி. ஆனால் குரு பூர்ணிமா அத்தான பேருக்கும், எந்த சம்பிரதாயத்துக்காராளுக்கும் குரு பூர்ணிமா அப்படின்னா வசதி தான். இப்போலாம் குரு பூர்ணிமா ஸ்கூல் டீச்சர் வரைக்கும் வசதியாக போயிடுத்தோம், குரு பூர்ணிமானா டீச்சருக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும், டீச்சர் காலில் பூஜையெல்லாம் பண்ணுறது அந்த காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த காலத்துல குருகுலத்தை வேதவியாசருக்குலாம் நடந்த பூஜை இன்னைக்கு ஸ்கூல்ல ஏபிசிடி சொல்லி டீச்சர் வரைக்கும் நடக்கிறது, அவள் பாத பூஜை எல்லாம் பண்ற மகாராஷ்டிரம் நான் பாத்திருக்கேன் நிறைய. அப்ப அந்த குரு பூர்ணிமா அப்படின்றது அமாவாசையா இருக்கிற நம்மள பௌர்ணமி ஆக்கிறதுக்கான வேலை. பௌர்ணமி கிருஷ்ணபக்ஷம் தேஞ்சி தேஞ்சி அமாவாசை ஆயிட்டமோ, கொஞ்சம் கொஞ்சமா ஒன்றாம் பிறை இரண்டாம் பிறை மூணாம் பிறை நாலாம் பிறை அப்படி வளர்த்து பெருசாக்கிறதுக்கு தான் குரு பூர்ணிமா. எத்தனால தான் விழிச்சு நன்னா இருக்கே, நீ பௌர்ணமியா விழிச்சு பிரகாசம் பண்ணி பார், பிரகாசிச்சு பார், அதுதான் குருவுடைய விசேஷம். குரு ஒரு இடத்துலயும் தான் பெரியவன் காட்டுறதில்ல, நீயும் பெரியவன் தான், உன்னாலையும் முடியும், உனக்கும் பகவான் உண்டு. அதுதான் பாகவத வசதியா இருக்கு அப்படின்னா, பரிஷத்து மகாராஜனுக்கு சொல்றாரே இவ்வளவு அவதாரம் எடுத்திருக்காரா ஹரி, இத்தனை லீல பண்ணிருக்கார், அவருக்கு ஏழு நாள்ல உனக்கு மோட்சம் தர முடியாத, போய் டென்ஷன் ஆகாத விடுறா. பிரகலாதனுக்காக தூண்லேருந்து வந்தார், பாம்பு தானே கடிக்க போறது, கடிச்சிட்டு போடும் விடு, உடம்பு தானே கடிக்க போறது, உடம்பு தானே இதுக்கு போய் ஏண்டா அலட்டிக்கிறாய், எல்லாம் ஹரி பார்த்துப்பான், கவலைப்படாது அப்படின்னு தைரியம் கொடுத்து ஏழாவது நாள் அவனுக்கு மரணம் வரும்பொழுது பிரசன்னமா பௌர்ணமி மாதிரி பிரகாசமா இருக்கான் பரீட்சித்து. பல 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 பலன்னு சொல்லிக்கிறார். சாதாரண மரணம் வந்து அழுதுதானே வரும், ஐயோ மரணம் வருதுன்னு படிச்சுட்டு அழவே இல்லையா. ஏழு நாள் முடிஞ்சிருத்தா, அதுக்குள்ள முடிஞ்சிருத்தா, நம்ம சொல்லணும் டிவி பார்த்து, அதுக்குள்ளயா ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு, ஞாயிற்றுக்கிழமை போனதே தெரியல, நம்ம தான் டிவி பார்த்தோம், யாரோ கொள்ளையடிச்சுட்டு போன மாதிரி, அதுக்கே நேரம் தெரியல. என்ன பகவத் விஷயம், ஏழு நாள் முடிஞ்செடுத்து, ஏழு நாள் ஏண்டா தெரியுமா கணக்கு வச்சா, இவன் வளர்ற வரைக்கும், அந்த வளர்ற காலகட்டம், குஞ்சு பறவை ரக்கம் வரைக்கிற வரைக்கும் அம்மா எல்லாம் சொல்லி கொடுக்கும் தெரியுமா, அதுக்கெல்லாம் கொடுத்து அதுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணும். ரக்கம் வளச்சவன அம்மா ரைட் செலவு ஆகிய செலவு இப்படியே செலவு அவ்வளவுதான், முன்னாடி போ செலவு செலவு ஒன்னால முடியும், உன்னால நீ பாத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துறாள். அழகா பார்த்தா சுகபிரம்மம் பரீட்சத்தை பார்த்தா அழகா, ஏழு நாள் கதை கேட்கிறேன், ஒவ்வொரு நாளா வளர்றானா 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 வளர்றானா. அதனாலதான் சொல்ற உங்களை வளர்ச்சி பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம், கை குழந்த மாதிரி இருக்க குருவிடத்துல, நம்ம எல்லாருமே கை குழந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறோம், அதுதான் பிரச்சனையே. இந்த கை குழந்தை என்னைக்காவது தான் என்ன ஆகாரம் சாப்பிட்றோம், தான் எவ்வளவு வெயிட் இருக்கும், தான் எத்தனை மாசம் ஆயிருக்கு, எனக்கு அடுத்து என்ன ஆகாரம், எங்க அம்மா எனக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா, ஏதான கவலைப்படுறதா, ஒரு கவலையும் படுறதே கிடையாது. அது கரெக்டா அம்மாவே பார்த்து தாய்ப்பால் கொடுக்குறா, பால் கம்மியா இருந்தா ஃபீடிங் பாட்டில் பால் கொடுக்குறா, ஆறு மாசம் ஆயிடுச்சு ஒரு அன்னப்பிராசனம், அது கேட்டு அதுக்கு அன்னப்பிராசனம்னா அதுக்கு தெரியுமா, அதுக்கு அன்னப்பிராசனம் பண்ணி வச்சு நல்லா சாத மெய்யா அரைச்சி மிக்சியில போட்டு எவ்வளவு கூவா நல்லா அழகா குழைய குழைய வடிக்க வச்சு நல்லா நொறுங்க பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கூழ் கூழா கொடுத்து காய்கறிகள்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அது வயிறை இதை தாங்குற சக்தியை கொடுத்து வெறும் பாலையே குடிச்சுன்றது ஒரு ஃபீடிங் பாட்டில கொடுத்து அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் இந்த மைய அரைச்ச காய்கறிகளை கொடுத்து அதுக்கப்புறம் சாதத்தை கொடுத்து அப்புறம் கொஞ்சம் சாலிடா கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த வயிறை தாங்குற சக்தியை கொண்டு வந்து அப்புறம் பல்லு முளைச்ச உடனே கிடைக்கிறது லேசா நரமர கிழமை ஏதாவது அந்த இதெல்லாம் பண்ணி கொடுப்பான். அந்த காலத்தெல்லாம் தாத்தா பாட்டிகள்லாம் பார்த்தோம்னா பக்ஷணம் பண்ணி கொடுப்பான், வாயிலும் இப்பெல்லாம் அந்த டீ தரணும்னு வந்துடுது பாருங்க பாவம், அந்த காலத்துல தாத்தா பாட்டிகள்லாம் அழகா அந்த காராச்சியம் மாதிரி என்ன பண்ணி கொடுப்பா கடிச்சுட்டே இருக்கும். இவ அந்த காலத்துல அதையும் பிளாஸ்டிக்கா கொடுத்தாச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இந்த குழந்தை இப்படி வளர்த்துட்டு வரோமோ பல் நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அது பல்லு கடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி குடிக்கிறா பாருங்க. அந்த மாதிரி குரு என்ன பண்றாருன்னா முதல்ல பக்திய லேசா தாய்ப்பால் மாதிரி ஊற்ற, கொஞ்சம் பக்குவம் வந்தோடனே கொஞ்சம் வேக வச்ச காயெல்லாம் கொடுக்குற, அப்புறம் அன்னப்பிராசனம் எல்லாம் பண்ணி வச்சு இன்னும் கொஞ்சம் அழகா சாதத்தை கொடுத்து பல்லு முளைச்சோடனே இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகாரத்தை கொடுத்து இன்னும் என்ன பல்லு முளைச்சோடனே இன்னும் கொடுத்து அப்புறம் அதையே சாப்பிட சொல்லி பழக்கி இவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா பண்றோம் இல்லையா. குரு அந்த மாதிரி பரமாத்மாவை நீங்க அனுபவிக்கும்படியா பண்ற ப்ராசஸ் இது, அப்படிலாம் இல்ல ஒரு ப்ராசஸ், இது மாயாகால தந்திர வித்தை இல்ல, ஒரு ப்ராசஸ், பக்குவப்படுத்தி 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 இந்த குரு பூர்ணிமாவுக்கு அப்படியே நம்மளை பௌர்ணமி மாதிரி பிரகாசிப்பிக்க பண்றதுக்கு தான் குருவுடைய தர்மம். சந்திரனுக்கு வெளிச்சமே கிடையாது, அது சூரியன்கிட்ட வாங்கிட்டு தான் பிரகாசிக்கிறது. குரு என்ன பண்றார், சூரியன் பகவான் பரமாத்மா கிட்டேருந்து ஃபுல் வெளிச்சத்தை வாங்கி அப்படி ஜம்னு ஜொலிக்கிற மாதிரி நம்மள பண்ணிடுற பகவான ஃபுல்லா வாங்கிக்கிறது, ஃபுல்லா வாங்கிறது தானே பௌர்ணமி, ஃபுல் வெளிச்சத்தை வாங்கி அப்படியே பிரகாசிக்கும் போது அழகா இருக்கான குரு அதைத்தான் பண்ற. அதனாலதான் சத்குருநாதன் விசேஷம், அதனாலதான் எல்லாருமே குரு வேணும் குரு வேணும் குரு வேணும் கதறி அழறா. அதனாலதான் அத்தனை வசத்தி விழி கிடைக்குமா பாட்டு, இன்னைக்கு அந்த விழி கிடைக்குமா பாட்டை பாடிண்டே ஒரு பகவத் விஷயம் அனுபவிப்போம். விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா, இப்பதான் சொன்னேன் கை குழந்தையா நான் பாடத்தானே பாடணும், என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு பாடணும் நியாயமா அது. விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இழல் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா சத்குருநாதன் ரணத்தில் நிழல் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா விழி கிடைக்குமா கிருபா கடாட்சம் இன்னைக்கு இந்த பாட்டோட அர்த்தம் தான் சொல்ல போறோம் இதான் அனுபவிக்க போறோம் விழி உலகத்துல எத்தனையோ பேர் நம்மள பாக்குறா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நம்மள பாக்குறா எல்லாரும் ஒரே விதமா நம்மள பாக்குறதே இல்லை பல வயசுக்காரா இருக்கும் அழகான ஸ்திரீயா இருக்கும் அப்படின்னா அந்த சரீரத்தினுடைய அழகதான் அந்த வயசுக்காரா அனுபவிப்பான் அவே ஒரு அம்மாவா இருக்கு அந்த சரீரம் வச்சுக்கோங்களேன் இந்த குழந்தைகள் தனக்கு எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு சரீரமா தான் அம்மா சரீரத்தை பார்ப்பான் கணவன் தன் மனைவி ஒருத்தர் ஒருத்தருக்கே பலவிதமான முகங்கள் உண்டு இல்லையா கணவன் அந்த சரீரத்தை பார்க்கும் பொழுது தன்னுடைய காமத்துக்கு சுகம் கொடுக்கற மாதிரி தனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுக்கற மாதிரி தன்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் மந்திரி இப்படிதான் பார்ப்பான் தான் நினைச்சா நினைச்சபடி நடந்து காட்டும் தன்னுடைய சொத்தா தான் பார்க்கிறார் இதே அப்பா அம்மா அந்த சரீரத்தை பார்க்கறா அப்படின்னா ஆச்சரியமா நல்லபடியா வளரணும் அடுத்த வாழ்க்கை அவமானப்படப்படாது நம்ம பேர் கெட்டு போகப்படாது இப்படி எல்லாம் பார்க்கறார் பந்துக்கள் எல்லாம் பார்த்தா இந்த சரீரம் ஒழுங்கா நடந்துக்கிறது மரியாதையா நடந்துக்கிறது அப்படின்னா அதனால நமக்கு பெருமை இது கேவலமா இருந்தா இது தெரிஞ்சவான்னு சொல்ல சொல்ல மாட்டேன் அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நம்ம சரீரத்தை பாக்கிறோம் டாக்டர் பார்க்கும்போது பேஷண்டா தான் பாக்குறோம் இப்படி எல்லாருமே நம்மளுடைய சரீரத்தை அஸ்திவாரமா கொண்டு மட்டும்தான் பாக்கிறோம் குரு மட்டும்தான் ஆத்மா அஸ்திவாரமா கொண்டு நம்மள பாக்கிறோம் அதாவது எல்லாருமே நம்முடைய மனசு புத்தி சரீரம் இதுக்குள்ள மாத்தி 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 டிராவல் பண்ணிட்டே இருக்கா ஹோட்டல்காரன் உள்ள நினைச்சோம்னா அவன் நல்லா பசியோட வந்திருக்கா அவள் வேண்டியதை கொடுக்க நல்லா சம்பாதிங்க அப்படின்னு அவன் பார்ப்பான் அவ என்னென்ன ஸ்திதியில இருக்காளோ அந்தந்த ஸ்திதியில இப்ப காய்கறிக்காரன் பழக்காரன் எல்லாம் விற்கிறான்னா அவனுக்கு வந்து இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டு நம்ம ஹேல் அண்ட் ஹெல்த்தியா இருக்கணும் ஒன்றும் கிடையாது அன்னைக்கு 100 ரூபா கிலோ ஆப்பிள் வித்துதுன்னா 100 ரூபா இந்த உடம்பு வாங்கி போயிட்டு தான் குட் மார்னிங் சார் சலாம் சார் கைசை ஆப்பிள் எல்லாம் கேட்பான் இதே நீங்க 10 நாள் வாங்கவே போகல அப்படின்னா சண்டை போட்டுனா இந்த சரீரத்தை கண்டா கூட கண்டுக்காம போயிடுவான் நம்மளே எத்தனை தூரம் பல பேருக்கு பண்ணிருக்கோம் இதனால பிரயோஜனம் இருந்தா கொண்டாடுறது வேற இதனால பிரயோஜனமே இல்லைன்னாலும் இதுக்கு அனுகிரகம் பண்றதுன்னு குரு அவ்வளவு அழகா கிருபை அதனாலதான் பரீட்சத்துக்கு 7 நாள்ல மரணம்னு தேடிண்டு வந்தார் சுகபிரம்ம மகரிஷி அவன் ராஜாவா இருந்தபோது 1000 பிரயோஜனம் உண்டு கேட்டிருந்தா ஒரு கிராமத்தை கொடுத்திருப்பான் தேசத்துல பாதியை கொடுத்திருப்பான் கனகாபிஷேகம் பண்ணிருப்பான் தங்க பல்லக்கில் அழிச்சுண்டு போயிருப்பான் அப்பெல்லாம் வரவே இல்லை சுகபிரம்மம் சுகபிரம்மம் நன்னா தெரியும் பரீட்சத்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் நன்னா தெரியும் சுகபிரம்மத்துக்கும் பரிசுத்தம் நன்னா தெரியும் ஆனா துவாபரேகத்தை ஆதியிலே வந்தவர் சுகபிரம் மகரிஷி துவாபரேகத்தோட கடைசியில தான் பரிசுத்தை மீட் பண்றார் பரிசுத்த பிறந்தவனையும் மீட் பண்ணல நடுவிலையும் வரவே இல்லை சுத்தினே இருந்தார் இப்ப சரீரம் முடிய போறதே ஐயோ அந்த சரீரத்தினால அடைஞ்ச பிரயோஜனம் என்னன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு கங்கை கீழ உக்காந்தவண்ண அந்த சரீரத்தினுடைய பிரயோஜனத்தை கொடுக்கறதுக்கு 7 நாளைக்கு குரு வந்துட்டார் அதான் குரு சரீரத்தினால பிரயோஜனம் எல்லாரும் வந்தா இந்த சரீரத்தினால 7 நாளுக்கு அப்புறம் ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு எல்லாரும் விட்டுட்டாளா இவன் எல்லாத்தையும் விட்டுட்டான் அப்ப வந்து நிக்கிறார் குரு நான் இருக்கேன்டா அப்படின்னு தைரியமா வந்து உக்காந்துட்டு பாகவதம் அதாவது பாகவதம் இன்னைக்கு உழுக்கிறது அப்படின்னா பரிசுத்த மகாராஜன் 7 நாள்ல மரணம் இந்த சரீரத்தினால இனி பிரயோஜனம் இல்லை போனா வராது திரும்ப கிடைக்காது அட்வர்டைஸ் பண்ணலாம் போடுவான் தெரியுமா லாஸ்ட் டே சொல்லவர் ஒன்லி ஆஃபர் கண்டிஷன் சப்ளை அவ்வளவுதான் போனா கிடைக்காது திரும்ப வராது அந்த மாதிரி சித்தியில உட்கார்ந்து இருக்கான் பரீட்சை அவ்வளவுதான் 7 நாள் அப்ப வந்து உக்கார எங்கேயுமே யாருக்காவும் உக்காராத சுகபிரம்ம மகரிஷி நீ 7 நாள் எல்லாத்தையும் விட்டு உக்காந்துருக்கான் நீ 7 நாளைக்குள்ள இதுவரைக்கும் அடையாத எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த பகவத் அனுபவத்தை கொடுக்கணும்னு வந்து உக்காந்த சரி இவன் உக்காந்தனா அவன் தலையெழுத்து செத்து தொலையணும் 7 நாள் நான் ரொம்ப ராவா சொல்லிட்டு இருக்கேன் வார்த்தைகளை அவன் தலையெழுத்து நம்ம சொல்லுவோம் அவளுக்கு நான் ஜாலியா படுத்துட்டா ஹாஸ்பிட்டல்ல போய் சுகமா படுத்துட்டு இருக்கா ஒவ்வொரு நாள் அலையில பழப்ப எங்களுக்கு இல்ல தெரியும் ஒரு தலைவருக்கு மேல ஆஸ்பத்திரி போறது கோவம் வந்துடும் நாத்த யாரா படுத்துட்டே இருக்கான்னா ரொம்ப கோவமா தான் வர செய்யும் அவன் தலையெழுத்து அவன் படுத்துட்டு கிடக்கிறான் உக்காந்துட்டு கிடக்கிறான்னா சுகபிரம்ம மகரிஷி அவனுக்காக ஏழு நாள் உட்காராராம். ராப்பகலா உட்கார்ந்துண்டு நம்மளுடைய கருணை எதிர்பார்த்து ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுடைய தயவுல ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கா, அப்புறம் பிச்சைக்காரனுக்கு பைசா போடுறோம் அப்படின்னா கூட அப்படியே மேலாம் படப்படாது, இப்படி மேல இருந்து போடுவோம். நம்ம தயையில இருக்கா, ஒண்ணு வேண்டாம், கச்சரா வளனிக்கா வருவான், ஏதானு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இல்ல வேண்டாம் அப்படின்ட்டானா அவ்வளவு கோபம் திமுரு அவனுக்கு அப்படின்னு இல்லையா, நம்ம கொடுத்த உடனே வாங்கிடுறோம். ஏன்னா நம்மளுடைய தயையை நம்பி இருக்கான்னு ஒரு திமிர் நமக்கு இருக்கு பாருங்க, அந்த திமிர் இல்லாதவர் சத்குரு. அதனால சுகபிரமா, ஏ என் தயவுல நீ இருக்கடா, சரி ஒரு நாள் கதை சொல்லிட்டேன், எனக்கு டயர்டா இருக்கு, ரெண்டு நாள் லீவ் விட்டு அப்புறம் சொல்லலாம்னு சொல்லலையா, இவன் கேட்க கேட்க சொல்லிட்டே இருக்க, சிவந்தம் தன்முகாம் போஜச்சுதம் ஹரிகதா அமிர்தம், இப்படி திருவாய மொழியா ஹரிகதையை கேட்டுருக்கேன் சத்குருநாதா அப்படின்னு ஆச்சரியமா பரிசுத்தை கேட்க ஏழு நாள் மழை கொட்டதான், பாகவதம் மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டதான். ஒரே ஒருத்தருக்கு சொல்லிட்டு இருக்காரு, அதான் அதிசயம். இன்னைக்கு இன்னைக்கா பாகவதம் யாரா பத்து பேர் இருந்தா பரவாயில்ல, சுகபிரம்ம அனுகிரகம் நினைச்சு பண்ணாங்கல்ல. ஏண்டானா அவ்வளோ பெரிய சுகபிரம்மத்துக்கு ஒரே ஒருத்தன் தான் கேட்டான் ஸ்ரோதா, அவனை பார்த்தே பேசிட்டு இருக்காரு, சுத்தி வர நாரதர் இருக்கார், வேதவியாசர் இருக்கார், எவ்வளவு பெரியவாள்லாம் இருக்கா. ஒரே ஒரு பரிசுத்த இந்த குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா அது மேல அக்கறை கொண்டு அம்மா எல்லா வேலையும் விட்டு அதையே கவனிச்சுட்டு பாருங்க, அந்த மாதிரி விழி கிடைக்குமா, அதான் கதறும். அந்த விழி கிடைச்சு விடுத்தனா போதுமே, பரிசுத்த கதறான் எப்பேற்பட்ட ஒரு கிருப. மாடு பால் கறக்கிற நேரம் தான் வீட்டு வாசல் நின்று பிக்ஷ கேட்கிற ஒருத்தர் இவனுக்காக ஏழு நாள் உட்கார்ந்துருக்கார். யாருக்கா பெத்த அப்பா புத்திரா புத்திரா புத்திரான் கதர்றார் வேதவியாசர். ஏ குழந்தேன் அபிமானத்துல கத்தரா அவ்வளவு அழகா, அப்ப கூட பதில் சொல்லாம போயிட்டு இருந்த சுகபிரம்மம். ஸ்திரீகள்லாம் வஸ்திரம் இல்லாமல் அழகான ஸ்திரீகள், இளவயசு ஸ்திரீகள், நிர்வாணமா குளத்துல குளிச்சுட்டு இருக்கா, அத சட்டை பண்ணாம போன சுகபிரம்ம மகரிஷி. ஜனக மகாராஜாவுடைய மிதிலா தேசத்துக்கு போற ஜனக மகாராஜா ஒரு மூணு நாள் கண்டுக்காதீங்க, அவர் பாட்டு கிடக்கணும் ஓரத்துல, ஒரு ஆளும் அவரை கண்டுக்கவே இல்லை. ரோட்ல ஓரத்துல ஆத்த சோஃபா இருக்கு, செருப்பு இருக்குன்னு அதை கண்டுட்டு போவேல, அதுக்கு விலையே கிடையாதுன்னு அந்த மாதிரி ட்ரீட் பண்றார். மிதிலா தேசத்துல ஜனக மகாராஜா சொல்ல சுகபிரம்மத்தை யாரு கண்டுக்கப்படாதுன்னு அப்படி இருக்க மூணு நாள் இருந்திருக்கார். அப்ப கூட எதற்கும் அசரா சுகபிரம்மம், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சுகபிரம்மம் ஒரு பரிசுத்துக்காக ஏழு நாள் உட்கார்ந்தான்னா இதுதான் விசேஷம். உட்கார்ந்துட்டான் பதினாறு வயசு உட்கார்ந்தான்னு சொல்றா, பதினாறு வயசு பாலகன், பதினாறு வயசு சின்ன பையதான், வயசானவர்லாம் கிடையாது. பதினாறு வயசு வந்து உக்காந்து ஜம்முன்னு பாகவதம் சொல்றார், ஆனந்தம். அவன் என்னெல்லாம் கேட்கிறான எல்லா கேள்விக்கும் பதில், அதான் அதிசயம். சும்மா இருடா உனக்கு ஒண்ணு தெரியாது அப்படி சொல்லலையா, பார்த்து 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 இந்த பாகவதம் அழகா இருக்கும் போகிறதே. அவன் ஒரு கேள்வி கேட்பான், அது அடுத்தபடி கைஷம் போவா, அதுவா அப்படி கையை பிடிச்சி அடுத்தபடி கைஷம் போயிடுற, அடுத்தபடி நமக்கு ஒரு சந்தேகம் வருது, வா அப்படி அந்த கையை பிடிச்சி அடுத்தபடிக்கு. இந்த குழந்தைகள்லாம் நடக்க மாட்டேன் அப்படின்னு அம்மா சொல்லுவா, அம்மா உனக்கு சொல்றேன் ரகசியம்னா யாருக்கும் சொல்லாது என்ன எப்படின்னு சொல்லி எதையான ஒரு கதையை சொல்லி இந்த கையை பிடிச்சி அழிச்சுட்டு போவான். இல்லாட்டி இது சாப்பிடாது, இதுக்கு சாப்பிட பிடிக்காது, விளையாடிட்டே இருக்கணும் ஆசை, அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு அக்கறை, இதுக்கு விளையாடணும்னு ஆசை. அம்மா என்ன பண்ணா, அங்க பாரு காக்காவை பாரு, இங்க பாரு குயிலை பாரு, பக்கத்தாவது மாமாவை பாரு, இது நினைச்சுட்டு இருக்கு. அம்மா எனக்கு இதெல்லாம் காட்டுறான், அம்மாவுக்கு சத்தியமா இதுல அக்கறையே இல்லை, இது சாப்பிட்ற ஆகாரம் தான் முக்கியம். பரிசுத்த அந்த மாதிரி கையை பிடிச்சு ஒவ்வொரு படிப்படியா 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 கூட்டுட்டு போறான் சுகபிரம். அதனாலதான் ஏழு நாள்ல ஜம்மன பரிசுத்துக்கு அப்படி ஒரு வைராக்கியம் வந்துடுச்சு. அதனாலதான் விழி கிடைக்குமா, விழி கிடைச்சுடுத்துனா ஏழு நாள்ல பக்குவம் அடைஞ்சுடலாம். விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, அபய கரம் உலகத்து எல்லாரும் அவளை பயமுறுத்துறா இல்லையா, இந்த குழந்தைய டென்த் வந்துடுதோ ஒழுங்காபடி அப்படின்னு, கல்யாணம் பண்ணி போறா ஒழுங்கா சமையல் கத்துக்கோ, எல்லாரும் பயமுறுத்திதான் அவளை பண்ணிட்டு இருக்கா பாருங்க. ராத்தி கூர்க்காம தூக்கின்னு போயிடுவான் சமத்தாரு, பக்கத்தாரு மாமா வந்து பிடிச்சுன்னு போயிடுவா, பயமுறுத்துறதே நமக்கு அத்தனை பேருக்கும் பழப்பா இருக்கு. குழந்தைகள்ல இருந்து வயசான வரைக்கும் டாக்டர் ஜாகிரத, சுகர் ஜாஸ்தி பிபி ஜாஸ்தி, நமக்கு தைரியம் கொடுக்கறத விட பயமுறுத்துறதுதான் ஜாஸ்தி. யாராவது நமக்கு தைரியமா வார்த்தைகள் சொல்றானா, குருவை தவிர வேற யாரும் அபயம்ன்ற ஒரு வார்த்தையை கூட சொல்ல முடியாது. அதனாலதான் அபயக்கரம் கிடைக்குமா, எல்லாரும் நம்முடைய தரித்திரத்தை பார்த்து பயமுறுத்துவா, நம்முடைய வியாதியை பார்த்து பயமுறுத்துவா. ஜோசியக்காரா கேட்கவே வேண்டாம், நல்லா பயமுறுத்துவா. 7.5 வருஷம் ஆரம்பிச்சுடுத்தோ ஜாகிரத அப்படின்னுடுவா. நமக்கு நிஜமாவே தெரியாம இருந்தா கூட தைரியமா இருக்கும், தெரிஞ்சு கொடுத்தா போச்சிருக்க கொஞ்ச நேரம் தைரியமா போயிடுது. பேர் தான் குரு பயிற்சி, அந்த குரு பயிற்சி நல்லா இல்லைடுவா, முடிஞ்சு போச்சு. சனி பயிற்சி, ராகு, கேது, தசையெல்லாம் கேட்டோம்னா எத்தனை தடவை தைரியம் வந்திருக்கு சொல்லுங்க. எத்தனை தடவை ஒரு ஜோசிக்காரனால தைரியம் வந்திருக்கு சொல்லுங்க. சத்தியமா வராது, பயம்தான் 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 பயம்தான். ஆனா குரு நிர்பயமா இருக்கின்றாராம். அதனாலதான் பரிசுத்த மகாராஜன் சொல்றான், ஏழே நாள்ல எனக்கு மரணம் நிர்ணயம் ஆயிடுத்து சத்குருநாதா, இன்னும் வாழ்க்கையில் 7 நாள் தான் இருக்க போறேன். சிரித்தார் சுகபிரம்மம், 7 நாள் இருக்கடா பயல. கத்வாங்கன்ற ராஜரிஷிக்கு ஒரு முகூர்த்தத்துல மோட்சம் கிடைச்சு விடுத்துறா, ஒரு முகூர்த்தத்துல மோட்சம் கிடைக்கும்னா என்னடா பயல படா, இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆயிடு அப்படின்றாரு. அவனுக்கு 7 நாள் இருக்கு, 7 நாள் இருக்கே அப்படின்னு நினைச்சுட்டான். ஐயோ 7 நாள் தான் வாழ்க்கை, 7 நாள் வாழ இருக்கு அப்படின்னு அந்த மாத்தி விட்டுட்டாரா குரு. நம்ம இத்தோட பிராபலத்தை கூட பூத கடை அடிச்சு பார்த்தா பெருசா தெரியும். அதே பெரிய சூரியனை கூட தூரத்துல நம்ம சின்னதா தெரியுது பாருங்க. சமயத்தில் கையை சூடி பாருங்களேன், நம்ம 2 விரலுக்குள்ள சூரியன் அடங்கிடும். அவ்வளோ தூரத்துல இருந்து பார்க்கணும், அவ்வளோ பெரிய சூரியன் இத்தோண்டா தெரியுது. இத்தோண்டு கல்லை இப்படி வச்சு பாருங்க, சூரியனையே மறைச்சிடும். இவ்வளவுதான் நம்ம புத்தி இருக்கு பாருங்க, மனசு அம்மா படுத்தி எடுத்துரும். ஒரு முகூர்த்தத்துல மோட்சம் கிடைச்சிடுத்துரா போடா பயல, 7 நாள் இருக்கு, எவ்வளவு வேலை பண்ணலாம் தெரியுமா, எத்தனை அவதாரம் அனுபவிக்கலாம் தெரியுமா, எத்தனை விதமா பகவானுடைய அவதாரங்களை பார்க்கலாம் தெரியுமான்னு. நிஜமாவே அவர் பாகவத்தில் ஒவ்வொரு விஷயம் சொல்ல 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 அவர் எத்தனை அவதாரங்கள் வர்ணிச்சாரோ அத்தனை அவதாரங்களையும் பரிசுத்த மகாராஜன் பிரத்யக்ஷத்திலே பார்த்தான். பாகவத் எங்க நடக்கிறது, உங்க பிரத்யக்ஷம் அந்த அவதாரங்கள் பிரத்யக்ஷமா நடக்கிறது, சம்பவங்கள் கண்ணெதிர்க்க நடக்கிறது, காட்சி தரும். அதனாலதான் வசதி, அதனால விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா. பேர்பட்ட அபயக்கரம்னா நமக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போய் முயற்சி பண்ணுவாளாம். துந்துகாரிக்காக கோகரன் என்ன பாடுபடுறான், கோகரன் தன்னுடைய சகோதரன்றதுக்காக பாடுபடுறான். என்ன ஞாபகம், ஐயோ ஒரு ஜீவன் தான் தப்பு பண்ணிட்டேன்னு உணர்ந்துடுத்து, உலகத்துல யாராவது தப்பு பண்ணிட்டவா உணர்ந்துட்டா வச்சுக்கோங்களேன், நம்ம அவ உணர்ந்ததை ஒத்து போன்று, ஆஹா நான் ஒன்னும் நம்ப மாட்டேன், நீ எப்ப பார்த்தாலும் இதான் சொல்லுவாய் அப்படின்னு அப்படியே உணர்ந்தாலும், அன்னைக்கே நான் சொன்னேன் உனக்கு எங்க போச்சு புத்தி, படு பட்டா தான் தெரியும் இப்படிதான் நம்ம சொல்றோம். சரி பரவாயில்லன்னு கை தூக்கி விடுறோமா இல்லையா, குரு கை தூக்கி விடுறாரு, அபய கரம் கிடைக்குமா. பயத்துல எல்லாரும் பயத்துல பிடிச்சி தள்ளி விடுற கரம் கிடைக்கிறது, அபயம் தரும் கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா. குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, சில இடங்கள்ல சத்குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்ற நிழல். சம்சார சாகரத்துல தகிக்கிறது நம்ம சொல்றோம், அக்னி நட்சத்திரம் வந்து ஐயோ வெயில் தாங்க முடியல, அப்பா எங்கேயாவது ஒரு மரத்தடியில போய் நின்னோம்னா அபாடா அப்படின்னு இருக்கா, அந்த காத்தெல்லாம் மேலப்பட்டு நிழல் கிடைச்சோன்னு அபாடான் இருக்கான். ஆனா நமக்கு தோன்றது இல்ல, அந்த மரமும் வெயில்ல காஞ்சின் இருக்கு நமக்கு ஒரு நாளும் தோன்றது இல்ல. மரத்தோட நிழல் அனுபவிக்க தெரிஞ்சு நமக்கு ஐயோ மரம் வெயில்ல காயறதே, சரி 5 நிமிஷம் நின்று இருக்கோம், ஒரு டம்ளர் ஜலம் விட்டுட்டு போலான்னு யாருக்கா தோணி இருக்கா, சத்தியமா தோணாது. அட்லீஸ்ட் அந்த மரத்தோட இலையாவது கிளையாவது கிள்ளாம இருப்போமா, அதுவும் பண்ணிட்டு இருப்போம், கீழே நின்றுண்டே அதையும் பண்ணிட்டு இருப்போம், அதையும் தாண்டி அது பண்றதோன்னு. இந்த மாதிரி சம்சாரம் தகிக்கிறது, எந்த பக்கம் எப்படி போனாலும் தகிக்கிறது வெயில், எல்லா பக்கமும் அக்னி நட்சத்திரம் தான் சம்சாரம் முழுக்க, ஜனனத்திலேருந்து மரணம் வரைக்கும் அக்னி நட்சத்திரம் தான் மாத்தி மாத்தி, ஒன்னு ஆத்திக்காரர் தகிக்கிறார், அடி மனைவி தகிக்கிறார், அடி பிள்ளைகள் தகிக்கிறது, இல்லடி பிராரப்தம் தகிக்கிறது, ஏதான ஒண்ணு தகிச்சுட்டே இருக்கு. இதுல ஒரு நிழல் கிடைச்சா அப்படி இருக்குன்னா அது குருநாதன் சரணத்தின் நிழல், குழு 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 சீதளமா இருக்கான் அந்த நிழல், எல்லாருக்கும் பொதுவா இருக்கான். மரத்தோட நிழலுக்கு போனோம்னா எல்லாருக்கும் பொதுவா தானே இருக்கும், அது பணக்காரன் ஏழை, படிச்சவன் படிக்காதவன், குழந்தை, வயசானவா, அழகானவா, அழகில்லாதவா, குஷ்டரோகி, ஆரோக்கியசாலி, இந்த மரத்தை நட்டவன், இந்த மரத்தை வெட்டக்கூடியவன், யாரையும் பார்க்காது சந்தன மரத்தை வெட்டுவான், நன்னா வெட்டுவான், வெட்டிட்டே இருப்பான். நம்ம வந்து பார்ப்பான் கோடாரியா என்ன மனம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து உடம்புல பூ திரும்பி வெட்டுவான். ஆனாலும் அந்த மரம் அவனுக்கு நிழல் கொடுத்துட்டுதான் இருக்கும். அக்கீழே விளர வரைக்கும் விழுந்த பிறகு நம்ம தேய்க்கிறோம்னா சந்தனத்தை கட்டைய தேக்க 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 அது தேயறது. ஆனா நமக்கு நல்லதுதானே பண்றது. அது போலே குரு. அதனாலதான் சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்கும். அந்த நிழல் கடைச்சி விடுத்தனா அப்பாடான் இருக்குமா. சுத்தி எவ்வளவு வெயில் இருக்கட்டுமே, வெயில் தகிக்கட்டுமே, நல்ல ஒரு பெரிய மரத்தோட நிழல் இருந்துட்டேன்னா சத்தியமா அந்த வெயில் பாதிக்கவே பாதிக்காது. சந்தேகமே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். அத்தனை வசதி. அதனாலதான் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. பரிசுத்துக்கு அந்த நிழல் கிடைச்சதுனாலதான் சரீரத்தை பத்தியே மறந்தே போயிட்டான். மனசு முழுக்க அப்படி பாகவதம் நிறைஞ்சு கிடக்கான். பரிசுத்துக்கு பாகவதம் நிறைஞ்சு கிடக்கு. அப்பாடா ஹரி இப்படி வந்திருக்கானே, ஹரி தசவதாரம் எடுத்திருக்கானே, ஹரி இப்படி லீல பண்ணிருக்கானே, ஹரி பிரஹ்லாதனை காப்பாத்திருக்கானே, ஹரி துருவனுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கானே, ஹரி நாரதருக்கு அனுகிரகம் பண்ணிருக்கானே, பா இவ்வளோ பண்ணிருக்கானே ஹரி, இவ்வளோ பண்ணிருக்கானே, எனக்கும் இவ்வளவு தூரம் வாழ்க்கை இவ்வளவு பண்ணிருக்கானே. இதோ இப்ப கூட எனக்கு ஏழு நாள் அவன் கதையை கேட்க வச்சுட்டானே. இப்ப நீங்க உட்காந்து கேட்டுருக்கா ஹரிக்கிருப்பதானே, எவ்வளவு கிடைச்சுட்டு எவ்வளவு கிடைச்சுட்டேன்னு குருநாதர் காட்டின் நிழல்ல அப்பாடான்னு ஒதுங்கி நின்னுட்டானாம் பரிஷித்த மகாராஜன். அபாடான் இருந்ததா அவனுக்கு சம்சார தாபம் தகிக்கலையும். அதனாலதான் விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்கும். அந்த நிழல் கடைச்சு விடுத்தனா அப்பாடா அப்படின்னு இருக்கான். இந்த சரண கமலத்தோட நிழல் எப்படினா நமக்கு ஒண்ணுமே தெரிய வேண்டாமா, ஆனா நமக்கு அது தகிப்பிலேந்து விடுதலை கொடுத்துரும் சுகம்மா. எத்தனை மகாத்மாக்கள் தெரியுமா தன்னுடைய சரண நிழல தான் தன் சிஷ்யால் எல்லாம் பத்திரமா வச்சுருக்க. சிஷ்யா ஓடினா கூட பிடிச்சு 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 வச்சுக்கிறாளாம் சத்குருநாதன். வார்த்தையினால இழுக்கிறா, மானசிகமா நினைக்கிறா, தியானம் பண்றா. எதுக்குறானா, இதுக்கு தெரிய மாட்டேங்கிறதே, இந்த நிழலை விட்டுட்டு போனா இதுக்கு கஷ்டம்னு தெரிய மாட்டேங்கிறதே, தான் பெரியவன்றதுக்காக இல்ல, இதுக்கு இந்த நிழல் தான் சுகம்னு உணர்ந்ததுனாலே பிடிச்சு 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 இழுத்து இழுத்து கிருப பண்றாளா. அப்படிப்பட்ட ஒரு கிருபை குருநாதன் கிருபை. விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா. சத்குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா. அத்தனை ஆச்சரியம். நம்ம ஆச்சாரிய புருஷா எல்லாருமே அந்த நிழலை கொண்டு, அதனாலதானே சகஸ்ரநாமம் எழுதினார் வேதவியாசர், அதனாலதானே அழகா பகவத்கீதை எழுதினார் வேதவியாசர், அதனாலதானே பாகவதம் எழுதினார். அவர் தனக்காக பாகவதம் எழுதினார். யோசனை பண்ணி பாருங்க, சம்சாரிகளுக்கா, சம்சாரினாம் கருணையா ஆக புராண குஹ்யம். சுகபிரம்மம் தனக்காக சொன்னார், சம்சாரினாம் கருணையா ஆக புராண குஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனினாம். நமக்காக சம்சாரிகளுக்காகவா எப்பேற்பட்டவர் அப்படின்னா, அந்த பாகவதம் சொல்ல உட்கார்ந்துட்டாராம் இந்திரன். திருட்டு பெயர் இரண்யகசிபு கூட நல்லவன் கொண்டாடலாம். இந்திரன் பக்கத்துல வந்து நிக்கிறானா, சுவாமி இந்த இடம் ஒண்ணு நன்னா இல்ல, கங்கக்கரை எப்படி ஏழு நாள் செத்து ஒழிய போறான், இவனுக்கு போய் உட்காந்து பாகத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கோ, நேரம் இந்திரலோகத்துக்கு வாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சபை, இங்க கூட நீங்க ஏழு நாள்ல சொல்லி முடிக்கணும்னு ஒரு கட்டாயம் இருக்கு. நம்ம ஊருக்கு வந்தோம்னா நீங்க பாட்டு சொல்லிட்டே இருக்கோம், நாங்க பாட்டு கேட்டுட்டே இருப்போம், அமரர்கள் வாங்கோ. இந்த பரிசத்துக்கு இத்தனோண்டு ஒரு ஸ்பூன் நான் தரேன், இந்த அமிர்தத்தை கொடுத்துருங்கோ, இந்த தேவாமிர்தத்தை குடிச்சுட்டோம், பாகவத அமிர்தத்தை எங்களுக்கு கொடுங்கோன்னு. சிரிச்சா சுகபிரம்மா, கேட்கிற முறையே சரியில்லையே பாகவத்தை. பாகவத்தை கேட்கிற முறைன்னு இருக்கு இல்லையா, சத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா பிரத்யக்ஷந்தி தேன்யானம் ஞானினக தத்துவதர்ஷினக. பாகவதம் அப்படி கேட்கணும் அப்படின்னா எந்த இடத்துல சொல்றோம்னு சாநித்தியம் இருக்கு இல்லையா? நம்ம கோகரஸ்வாரி முருகன் கோயில சொன்னா சாநித்தியம், இப்ப இந்திரன் கோயில போய் சொன்னா சாநித்தியம் உண்டா? சத்தியமா கிடையாது. எங்க சொல்றோம் இருக்கு இல்லையா? பாலாஜி கோயில சொன்னா ஒரு சாநித்தியம், குருவாயப்பன் கோயில சொன்னா சாநித்தியம் இருக்கு இல்லையா? அதனால சுக்கப்பிரம் சிரிச்சாராம், தயல அவன் கேட்கிற மாதிரி நீ கேட்கலையாடா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்காந்துருக்காண்டா, அத்தனையும் விட்டுட்டு வந்து உட்காந்துருக்காண்டா. அவனுக்கு தான் நான் பாகவதம் சொல்றேன், அவன் சொல்றேன் உங்களுக்கும் நான் அமிர்தம் தரேன், அமிர்தம் யாருக்கு வேணும் போடா, நாங்களா நாமாமிரதத்துல தலைச்சுட்டு இருக்கோம், போயின் போய் அல்ப அமிர்தத்தை போயிச்சு கொடுத்துருக்கேன், போ 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 போடு அப்படின்னு இந்திரனுக்கு வெக்கமா போயிடுது. நான் சாதிச்சு காட்டுறேன், நான் தேவாமிரதத்தை கொடுக்கறேன், அதை கொடுக்கறேன், இதை கொடுக்கறேன்றாராம். சுகபிரம்மம் சொல்ற, ஒரு குருவிடத்துல இருந்து உன்னை வாங்கிக்கிறது நீ ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம், உன்னை கொடுக்கணும், நீ உன்னை கொடுத்தா அவனை வாங்கலாம். இவ்வளவுதான் ரகசியமே. 10 ரூபா உண்டியல்ல போட்டு பகவான வாங்க முடியாது, 1000 ரூபாய்க்கு மாலை சாதி பகவான வாங்க முடியாது, நம்மளை கொண்டு போன ஆத்ம நிவேதனம் பண்ணா வாங்கலாம். அதான் ஆத்ம நிவேதனம். அதான் சுகபிரம் சொன்னார், உன்னை கொடுக்க மாட்டேங்கிறடா பயல, ஏதோ கூட அவன் தன்னையே கொடுத்துன்னு உட்காந்துருக்கான்டா. தன்னை யார் கொடுக்கறானோ அவனுக்கு தான் தெய்வம். அதனாலதானே ரமண மகரிஷி அப்படியே உட்கார்ந்தார், உன்னிஷ்டம் என்னிஷ்டம் எப்படி உட்கார முடிஞ்சது அப்படின்னா, உன்னிஷ்டம் என்னிஷ்டம்னு உட்காந்துட்டார். திருவண்ணாமலையில சௌக்கியமா உட்காந்துட்டார், கையில கேன்சர் வந்துடுத்து ஆபரேஷன் பண்ற, உன்னிஷ்டம் என்னிஷ்டம், அவளை தியானம் பண்றேனே, அவளை நாமஜபம் பண்றேனே, நான் பிரம்மத்தை உணர்ந்துட்டேனே, என் சரீரத்துக்கு ஏன் வியாதி வந்து கேட்கவே இல்லை, ஏதோ பண்ணிட்டு போங்க. அவனே கொடுத்துருக்கான், இதுவும் பிரசாதம் கை காட்டின் இருக்காரு, ஜாலியா பார்த்து லோக்கல் அனஸ்தீஷியா இல்லாம ஒரு ஆபரேஷன், கேன்சர் ட்ரீட்மெண்ட் சௌக்கியமா, உன்னிஷ்டம் என்னிஷ்டம், இதுவும் பகவத் பிரசாதம், ஏத்துக்கு என்ன மனோபாவம் வேணும். அப்ப அந்த குரு எப்பேற்பட்டவர் அப்படின்னா, யார் எப்படி மயக்கினாலும் யார் எப்படி ஏமாத்தினாலும் நமக்கு கொடுக்க வேண்டிய அனுகிரகத்தை சத்தியமா கொடுப்பாரு, வழிய மத்தாளுக்கு தள்ளிவிட மாட்டார். இப்ப ஒருத்தர் நம்ம கடையில போய் வாங்குறோம் பழம் வாங்குறோம், 10 ரூபா கொடுத்து பழம் வாங்க போற, 20 ரூபா கொடுக்கறானா, சத்தியமா 10 ரூபா தள்ளி விட்டு 20 ரூபாய்க்கு தான் கொடுப்பான், கேரண்டியா. இவர் எங்கிட்ட முதல்ல கேட்டாரெல்லாம் கிடையவே கிடையாது. குருவை பொறுத்த வரைக்கும் யார் கேட்கிறாளோ அவளுக்கு அவ தகுதிக்கு தகுந்த மாதிரி கொடுக்க வேண்டியது தன் தர்மம்னு வச்சுட்டு கொடுக்கற. அதனாலதான் குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்கும், அந்த நிழல் நிச்சயமா உண்டு, எல்லாருக்கும் உண்டு, யார் எந்த ஸ்திதியில இருக்காளோ அந்த ஸ்திதியில அந்த நிழல் உண்டா. சுவாமி ராமானுஜர் ஆச்சரியமான சத்குருநாதன், சரணாகதியே ஜனங்களுக்கு புரியும்படியா சொல்லி கொடுத்த ஒரு சத்குருநாதன். அவர்களுடைய மடத்துல அழகா ஒரு ஊமை இருக்கார், சில இடங்கள்ல அந்த ஊமை யாருன்னா அர்ஜுனன் சொல்ற, பெரியவா சொல்ற, ஏன்னா பகவான் கீதையில சொல்றான், சத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஸ்னேன சேவையா பதியக்ஷந்தி தேஞானம் ஞானினக தத்துவதர்ஷினக, பணிந்து பணிவிடை செய்து கேட்கிற முறைப்படி கேட்டால் தத்துவத்தை அறிந்த ஞானிகள் உனக்கு உபதேசம் செய்வார்கள். அந்த வார்த்தை ஒழிச்சுட்டே இருந்துதான் கிருஷ்ணகிட்ட பகவத்கீதையெல்லாம் கேட்டானா, இருந்தா கூட கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனா இருந்தது, ஏதோ சொன்னானேன்னு யுத்தம் எல்லாம் பண்ணிட்டான், சத்தம் ஒழுங்கா புரியலையே 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 தேடிட்டு இருந்தான் அர்ஜுனன், ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தான், கலியுகம் எல்லாம் வந்துடுத்து. நம்ம பார்த்தானா சுவாமி ராமானுஜர் வந்துட்டாரு எல்லாம் பார்த்துட்டு பகவானே குஷியாகிறதெல்லாம் பார்த்துட்டான். அப்ப இவர் தான் நமக்கு சரியான ஆள்னு சொல்லி பூமியில மூக்க ஊம வைஷ்ணவனா வந்துட்டானா, ஒன்னதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் எதுவும் தெரிஞ்சுக்காம ஒரு அனுஷ்டானம் பண்றது கூட அருகதை இல்லாம, அனுஷ்டானம்னா வாய் நல்லா இருக்கணும் இல்லையா, மந்திரம் சொல்றதுக்கோ ஒரு காயத்ரி சொல்றதுக்கோ இதுக்கான வாய் வேணுமே, வாயுள்ள பிள்ளை பழைக்கம் சொல்றா இல்லையா கலியுகத்துல, ஒன்னதுக்கும் வாய்க்கு இல்லாம இருக்கா, ஆத்திரியும் பெருசா கண்டுக்கல, கடைசியில அப்படியே தேடி கண்டுபிடிச்சு மடத்துக்கு வந்துட்டான். ராமானு சொன்னார் இங்க இருந்துக்கோ அப்படின்னு விட்டார், அவர் வந்தார் இங்கே இரு அப்படின்னு விட்டார், இங்கேயே இரு இங்கேயே சாப்பிட்டுக்கோ இங்கேயே படுத்துக்கோ அவ்வளவுதான் அப்படின்னு. எல்லாரும் பார்த்தா மடம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம், வேதாந்த விசாரம் எல்லாம் பண்ணணும், இதுல போய் இந்த ஊம வைஷ்ணவ வச்சுட்டு இருக்கா, சில பேர் நினைச்சுட்டா ஏதான எடுபடி வேலை பண்றதுக்கு ஒரு ஆள் வேணுமோன்னு, எனக்கு சோத்தை போட்டு படுக்கிறதுக்கு இடம் கொடுத்து அப்பப்போ ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தா அவன் பாட்டு கிடப்பான், சில பேர் நம்ம அப்படிதானே வச்சிருக்கோம், சில பேர் நம்ம பார்க்கலாம் வாழ்க்கையில, சில பேர்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு வச்சிருப்போம், அதுக்கு மேல அவளுக்கு ஒரு விலையே கொடுக்க மாட்டோம். எல்லாரும் நினைச்சிருக்கா ராமானுஜர் அந்த மாதிரி உன வச்சிருக்கார் அப்படின்னு, பல நாள் போயிட்டு இருக்கு, ராமானுஜர் உன பார்க்கும் போதெல்லாம் கேட்பார் அப்படின்வா அப்படின்வா, கை கூப்பான் அவ்வளவுதான், அப்புறம் எழுந்தவன நல்லா தூங்கினியான் அப்படின்வா, மண்டையாட்டும் அவ்வளவுதான், ஏதான வஸ்திரம்லாம் இருந்தா கொடுப்பார், சீதம் கொடுப்பார், சீரனை சாப்பிடுவார், ராமானுஜர் பார்த்து சிரிப்பார், இவ்வளவுதான். இதுக்கு மேல அந்த பூம வைஷ்ணவிட்ட பேசியோ ஒன்னும் பழக மாட்டார், எல்லாரையும் பார்ப்பார், அவரை மட்டும் பிரத்யேகமா தனியா பார்த்துருவார். அத்தனை கூட இருந்தாலும் இங்க ஊம வைஷ்ணவன் இப்படி பாப்பா தீர்த்தம் கொடுக்கும் போதே ராமானுஜர் பாப்பா ஆச்சாரிய புருஷன் தீர்த்தம் கொடுப்பா இப்படி தேடுறதான். அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க, இருக்காள் எல்லாரும் இருக்காள், பதிலே பேச மாட்டார். அப்புறம் அலரடிச்சு ஓடி வருவார் அந்த ஊம வைஷ்ணவர், வேலை பண்ணிட்டு இருப்பார், இல்லாட்டி யார் விட்டியா கூப்பிட்டு அனுப்புவார், ஆனா வர சொல்லு, அதை வேலை பண்ணிட்டு இருக்கா, அவர் பாட்டுக்கு அதை விறகு உடைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, மடத்தை பெருக்கிறது, ஏதாவது வேலை பண்ணிட்டு இருப்பார். அவனை வர சொல்லுவார், அவன் வந்து அவருக்கும் தீர்த்தம் கொடுத்துட்டு தான் முடிப்பார் ராமானுஜர். அது வரைக்கும் காத்துட்டு இருப்பார். மற்றவாள்லாம் இவனுக்கு என்னதுக்கு தீர்த்தம், இவனுக்கு ஒன்றும் சம்பிரதாயம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எல்லாரும் திருக்கணிச்சு வச்சு விட்டான். மடப்பையன் முடிவு பண்ணிட்டான். நிறைய பேர் மடப்பசங்களா தான் இருக்கும், மடத்துல இருக்கும் பேரே ஒழிய மடத்துக்குரியதான குணங்கள் இல்லாம தான் மடப்பசங்கன்னு ஆயிடும், இல்லாட்டி மடத்துடைய பசங்கள்னு ஆயிடும். இப்படியே காலம் பயின் இருக்கு. எல்லாரும் அவர் எல்லாரும் எல்லாரும் எடுபடி வேலை சொல்லுவா, இங்க வா அதை பண்ணு, ஏ இங்க வா ஏதானம் பண்ணா, தண்ணி கொண்டா, காலம்ப ஜலம் கொண்டா, எல்லாருக்கும் ஓடி 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 பண்ணிட்டு இருப்ப. இப்படியே பல நாள் பண்ணிட்டு இருக்கு ராமானுஜர், ஒன்னும் சொல்லல. ஒரு நாள் யாரும் இல்ல மடத்துல, ஒரு பாடு ஓரத்தை உட்கார்ந்துட்டு இருக்காரு இந்த ஊம வைஷ்ணவன் தேமேன்னு, அவருக்கு ஒண்ணும் தெரியாது, இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா. ராமானுஜர் என்ன பண்றது, இப்படி பாத்துட்டு இருப்பார், இவ்வளவுதான். அந்த குழந்தைகள் எல்லாம் வேடிக்கை பார்க்க தெரியுமா, அந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். அதுக்காக ராமானுஜர் இருக்கார், கூரத்தாழ்வான் இருக்கார், அந்த ஊம வைஷ்ணவர் இருக்கார். சுவாமி ராமானுஜர், சுவாமி ராமானுஜர்னா சொல்லணும், ராமானுஜான்னு சொல்ற வார்த்தையோட சுகம் தனியாக ராமானுஜர் 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 சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா ராமானுஜர் நிஜமாவே எவ்வளவு பெரியவர் அப்படின்னா, தமிழ்நாட்டு நாஸ்திகவாதிக்கு 92 வயசுல ஸ்ரீ ராமானுஜரை பத்தி எழுதணும்னு தோணிருக்கு, அவ்வளவு நல்லவர். மதத்தில் புரட்சி செய்த மகான் எழுதறதுக்கான ஒரு புத்தி வந்ததை நினைச்சு நினைச்சு அசந்து போறேன். காரே கருணை ராமானுஜான்னா இது போதுமே, 1000 வருஷம் கழிச்சு கூட நம்ம கண்ணெதிர்க்க அக்கிரமம் பண்ண ஒரு ஆளுக்கு மதத்தில் புரட்சி செய்த மகான், மதம் வரைக்கும் சொல்லி மகான்னு சொல்லி இந்த தமிழ் பற்ற ஜாவெல்லாம் எடுத்துட்டு இல்ல ராமானுசர்னு எழுத வேண்டியதுதானே, ராமானுஜர் அப்படின்னு எழுதி இந்த ஜாவார எடுத்துட்டு ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ எல்லாம் ஆகாது, ஸ்ரீவில்லிபுத்தூர் பேரெல்லாம் திருவில்லிபுத்தூர் மாத்தி, ஸ்ரீரங்கத்தை திருவரங்கம்னு மாத்தி எல்லாம் பண்ணியாச்சு. ஆனாலும் திரு ராமானுஜர் போடல, ஸ்ரீ ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான். அப்ப நேரில் ராமானுஜர் கதையை தானே தொடரும், அதுக்கே குரு பரம்பரை எல்லாம் தொட்டு அதுக்கு ரங்கநாதன் எல்லாம் வர வச்சு, அப்ப ராமானுஜர் பலம் எவ்வளவு தூரம் பாயிருது, இது போதுமே, வேற ஒரு ப்ரூஃபே வேண்டாம், இன்னும் 1000 வருஷத்துக்கு கதை பண்ண இதை வச்சுட்டு. ராமானுஜர் காரே கருணை ராமானுஜன்றதுக்கு இதை விட வேற பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிடையாது. நிறைய பேர் எங்கிட்ட கேட்டா, நான் சொன்ன இந்த வயசுல புத்தி வந்திருக்கு சந்தோஷப்படும் ராமானுஜர் பெருமை, இதை விட லோகத்தை யாரும் பிரகடனப்படுத்த முடியாது. நிஜமாவே நாங்கெல்லாம் சொல்லி புரியாத ராமானுஜர் இப்ப டிவி சீரியல் நல்லா புரியுது எல்லாருக்கும். நிறைய பேர் ஒவ்வொரு நாளா என்கிட்ட வாட்ஸ்அப்ல கேக்குறா, குருஜி இந்த ராமானுஜர் சீரியல் நிறைய நல்லா இருக்கா, பாத்தேலா, கரெக்டா இருக்கா, ஒவ்வொருத்தரும் எனக்கு அப்டேட் கொடுத்துருக்கா, நான் பாக்குறதே இல்ல, நான் சொல்லி கூட கதை புரியாதவா, இப்ப அழகா ராமானுஜர் கதை எனக்கு சொல்ற, இப்படி நடந்தது அப்படி நடந்தது, நீங்க அப்படி சொன்னாலே கதை இப்படி இருக்கு, பரவாயில்ல ஏதோ நல்லது நடக்கும் சந்தோஷப்பட்டேன். ராமானுஜர் பத்தி ஒரு சிந்தனை டிக்கர் ஆகிறதும் அவ்வளவு வசதி. அந்த ராமானுஜர் ஒரு நாள் இந்த ஊம வைஷ்ணவனை கூப்பிட்டு வா இங்க அப்படின்னு விட்டார். அப்படி கை செய்கதான் அபயக்கரம் கிடைக்குமா, அவ்வளவு பேசியே கிடையாது வா அப்படின்னு விட்டார். அழகா ஐஷன் போனார், போகும்போது கையை பிடிச்சி ஐஷன் போறார், ஊமை இப்படி ஏற இறங்க பாக்குறான், நம்மளெல்லாம் சொல்றாரே அவ்வளோ பெரியவர், என் உடம்பு அழுக்குடம்பு எச்சில் வாய் மலமூத்திர மாமிச பிண்டமாச்சே, எனக்காக என்ன சொல்றாரு, என்ன கரையேற்றதுக்கு அழுதுண்டே போறார், அழுதுண்டே போறார், அதுக்கடிக்காதான் வேஷ்டிலாம் உடுத்திப்பார், பூனலே ரொம்ப அழுக்கா இருக்கு, சில பேர்லாம் பார்த்தா பூனலே அழுக்கா இருக்கதோ சும்மா பூனல் தொங்கிட்டு இருக்கும் அவ்வளவுதான். ஆச்சரியமா உள்ள ஐஷன்ட்டு போனார் ராமானுஜர், உள்ள ஐஷன்ட்டு போனார், கூரத்தவன் ஆச்சரியமா பாக்குற, கைய கூப்பிண்டு என்ன கிருப்பை என்ன கிருப்பை, ஊம வைஷ்ணவன் இன்னைக்கு ஏதோ உபதேசம் பண்ண போறா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, ராமானுஜர் உள்ள போய் கதவை தாழ்பால் போன்றார். கூரத்தாழ்வானுக்கு சஸ்பென்ஸ் தாங்கல, ஐயோ இந்த ஊம வைஷ்ணவனை உள்ள ஐஷன்ட்டு போய் கதவை தாபா போட்டுட்டாரே, சுச்சோ அப்ப ஏதோ பெரிய கிருப்பை, இது என்ன கிருப்பைன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. பார்த்தா நமக்கு நரகமே கிடைச்சாலும் பரவாயில்ல, ராமானுஜர் இந்த ஊமைக்கு என்ன கிருப பண்றாருன்னு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி நேர சுவாமி துவாரத்து வழி, எனக்கு எப்ப போனாலும் எங்கேயாவது சாவியை போட்டு திறக்கிறோம் அப்படின்னா முதல்ல எனக்கு கூரத்தாழ ஞாபகம் தான் வரும். சாவி துவாரத்து வழி அப்படி பாக்குறேன். அந்த குழந்தைகள்லாம் பாருங்க, எங்கேயாவது கடவுளுக்குள்ள கேப் இருந்தா அப்படி எட்டி பார்க்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த குழந்தைகளுடைய சுபாவம் நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது, கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. ஒரு தடவை நானும் என் பிள்ளையும் வெளில போயிருந்தோம், திரும்பி வந்துட்டோம். சாவிய அவ அம்மா வெளில எங்கேயோ போயிருக்காளா ஆத்துல இருக்காளா தெரியல. உடனே நான் பில் அடிச்சா ரெஸ்பான்ஸ் வரல. சரி பாக்கலாம், போன் பண்ணா நான் எடுக்கிறேன். இவன் கதவிடிக்கைய குனிஞ்சு கதவிடிக்க வழியா பாக்குறேன், உள்ள அம்மா இருக்காளான்னு தூக்கி வாரி போடுறது. எனக்கு அது தோன்றது பாருங்க, இந்த கேப் வழியா பார்த்தா தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த கூரத்தாழ்வன் சாவி துவாரத்து வழியா இப்படி பாக்கிற என்ன நடக்கிறதுன்னு பாக்கிற கஜிராதன் சுவாமி ராமானுஜர் காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உயித்த பின் உன் சீரே உயிர்க்கு உயிராக அடியேற்கு இன்று சித்திக்குமே சொல்ற திருவரங்கத்து அமுதனார். ராமானுஜர் உள்ள தன்னுடைய பீடத்துல உட்காந்துண்டார். இந்த சன்னியாசிகளுக்கு ஒரு பீடம் உண்டு, உட்காந்துண்டார். அப்படி புளித்தோல்லாம் போட்டு ஜம்னு உட்காந்தார். திருகண்டம்லாம் வச்சுருந்தார் ராமானுஜர். நன்னா சப்ளாங்கோல் போட்டு உட்கார்ந்த ராமானுஜர் அப்படி காலை எடுத்து அப்படி முன்னாடி வச்சார். புடி அப்படின்னு கூப்பிட்டு செய்கதான் வா அப்படின்னு அவரை பார்த்தா விழி கிடைச்சது, அபயக்கரம் கிடைச்சது, பிடிச்சுக்கோ என் காலை அப்படின்னு விட்டார். அவ்வளவுதான் நேர பார்த்தார் அப்படின்னார். எப்படி அப்படின்னார் அந்த ஊம வைஷ்ணவர் கதற. நான்லாம் போய் ராமானுஜர் பார்த்து எப்படி தொடரது, இவ்வளவு பெரியவாள்லாம் தொடர ஒரு சாதம், நான் போய் எப்படி தொடரது அப்படின்னு யோசிக்கிறார். இப்படி அப்படின்றார். உடனே ஊம வைஷ்ணவ் வந்து இப்படி பிடிச்சிருந்தார். பிடிச்சிருந்த இப்படி ராமானுஜரை பார்த்து தேம்பி 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 அழுதார். ராமானுஜர் தலையில கை வச்சு அப்படி தடவி கொடுத்தார். அப்படியே பார்த்தார் அவரை. உனக்கு இந்த திருவடி கிருப போகுதுன்னுட்டார். அவ்வளவுதான் கையை காமிச்சார். இன்னும் கவலைப்படாத, வேற எதுவும் வேண்டாம், திருவடியை பிடிச்சோன்னா இத மனசுல வச்சுக்க போகுதுன்னுட்டார். என்ன தைரியம் வேணும், என்ன ஒரு கிருப வேணும். இப்ப நம்ம எல்லாம் நம்ம முயற்சியில மேல வரணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையா சொல்லிதான் படிக்கணும். எவ்வளவு சொல்றோம் இல்லையா, ஊம வைஷ்ணவுக்கு அதெல்லாம் பண்ணவே முடியாது. ராமானுஜர் சொன்னார், இந்த திருவடி போதும், இதை மட்டும் நீ பிடிச்சுக்கோ, இந்த ஒண்ணு மட்டும் நீ பிடிச்சுக்கோ, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யோக க்ஷேமம் வகாம்யகம்னுட்ட ஊம வைஷ்ணவன் கதறினார். அவர் சொன்னார், இது போதும் இது போதும் இதுக்கு போதும், அது என்ன நான் பண்ணுவேன், இவ்வளவு கிருப பண்ணிருக்கேளே. அந்த ஊமைக்கு ஓன்னு கத்தி தாம் அடைஞ்ச ஆனந்தத்தை சொல்லக்கூட முடியாது. ரொம்ப பெரிய கஷ்டம் அது. வார்த்தைகள் வேணும் இல்லையா, சொல்லி அப்படி ஆனந்தம் தலைக்கிறது அப்படின்னு ஓன் அழறா, ஓன் அழறா, திருவடியை பிடிச்சுட்டு கதறா. கண்கள்ல இருந்து கண்ணீர் விழுந்து ராமானுஜர் திருவடியில விழுந்துடுத்து. உடனே பதறி பதறி தொடைக்கிறார். மனுஷருங்க மனுஷருங்க தெரியாம விழுந்துடுத்து, மனுஷருங்க மனுஷருங்க கணத்தெல்லாம் போட்டுக்கிறார் ராமானுஜர். ஒண்ணும் இல்ல, அவருடைய திருவடியை பிடிச்சு அழறா. இவர் அழுதாரோ இல்லையோ, வெள்ள கூரத்தாழ்வான் அழுத. என்ன கிருபை, என்ன கிருபை, அவருக்காக பண்ண வேண்டிய எல்லா கர்மா பண்ணணும் இருக்கு சாஸ்திரத்துல. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என் திருவடி உனக்கு போதும். குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா. சத்தியம் அப்படி உயிராய பெற்றேனோ ஊமையை போலே அப்படின்னு திருக்கோளூர் பெண்பிள்ளை சொல்றா. அந்த ஜென்மாவுடைய பிரயோஜனம் ராமானுஜர் இப்படி காட்டி கொடுத்துட்டாரு. எங்க பூமிய பார்த்தாலும் ராமானுஜன் நினைச்சுக்கோங்க. விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. விழி கிடைச்சது, அபயக்கரம் கிடைச்சது, குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைச்சுடுச்சு. அபாடான்னு இருந்தார். கொஞ்ச நாள்ல அந்த வைஷ்ணவர் மோட்சம் அடைஞ்சுட்டாருன்னே காண கிடைக்கிற ரொம்ப நாள் இல்ல அவர். இது கிடைச்சதோ இல்லையோ இது போதும் அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்திலேயே சத்கதி அடைஞ்சார் அப்படின்னு காண கிடைக்கிற அதுதான் குரு கிருபை. எத்தனை பேருங்கோ சுகபிரமஷ் எப்படி ஒரு கிருப, ராமானுஜம் எப்படி ஒரு கிருப பாருங்கோ. அதான் விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா. அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது 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 அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது துன்பங்கள்லாம் ஒரு அலை வந்து முடியறதேன்றதுக்குள்ள அடுத்த அலை வந்து நிக்கிறதா, அலை மீது அலையாக சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு அலை வருது. அப்ப ஆடா சின்ன அலை பார்த்தா இன்னும் அதை விட பெருசா வருது. தூரத்தை பார்க்கும்போது சின்னதா இருக்கு, பக்கத்துல வரும்போது பெருசா இருக்கு. சிலர் அங்கேயே வரும்போது பயமா இருக்கும், ஐயோ இவ்வளோ பெருசு வருதே அப்படின்னு நடுங்கிறது உடம்பு. ஆனா என்ன ஆகுறதுனா இங்கேந்து போன ஒரு அலை அதனுடைய வேகத்தை குறைச்சு அபாடான்னு ஆயிடுறது. பெருசா வரும்னு நினைச்சா சின்னதாயிடுறது, ஒண்ணுமே இல்லை நினைச்சா பெருசா வருது. அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் பொழுது நம்ம பாடுதான் நிக்கணும். ஆனா அந்த கடலை தேடி தேடி வந்து அடிக்கிறது பாருங்க. சரி ஆபீஸ்ல பிரச்சனை ஓஞ்சுது அபாடான் தலை தூக்கணும்னா குடும்பத்துல பிரச்சனை. சரி குடும்பத்துல பிரச்சனை ஓஞ்சுது அப்படின்னா சரீரத்துல பிரச்சனை. சரி சரீரத்துல பிரச்சனை ஓஞ்சுது அப்படின்னா ஆத்யாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் மாத்தி மாத்தி அடிக்கிறது தாபத்ரயங்கள். எதோட போராடுவோம், எப்படி போராடுறது, இதுக்கு நடுவில் வாழ்ந்தே ஆக வேண்டிய நிர்பந்தம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் லோகத்துல சிரிக்கணும், எல்லாரு கூடயும் சாதாரணமா பழகணும், என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவோ இருந்தாலும் அவ கல்யாணத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கு, கிரகப்பிரவேசத்துக்கு போக வேண்டியிருக்கு, நமக்கே உடம்பு முடியாம இருக்கும். யாருக்கா உடம்பு முடியலன்னா போய் விசாரிக்க வேண்டியிருக்கு, போன் பண்ணியாவது கேட்க வேண்டியிருக்கு. நமக்கு இருக்கிற டென்ஷன்ல இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் வேற ஒரு பக்கம் பண்ணிட்டே இருக்கணும். உலகத்தை மெயின்டைன் பண்றதுக்கு லோகத்தோட ஊரோடு ஒத்துவாள், ஊரோட ஒத்துவாழறதுக்கு எவ்வளவு விஷயங்களை தியாகம் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுங்க. கச்சராக்காரங்கிட்ட கோச்சிக்க முடியறதா? அவன் தப்பே பண்றான், லேட்டாவே வரான். வேலைக்காரி சொல்ல 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 லேட்டா தான் வந்துட்டு இருக்கா. நம்மளால அவளையும் மாத்த முடியல, நம்மளையும் மாத்திக்க முடியல, மாற முடியறதா? நமக்கு ஆசையாதான் இருக்கு. பாம்பேல கூட்டம் இல்லாம ட்ரெயின்ல போனோம், நடக்குமா? அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் பொழுது, பாம்பே ட்ரெயின் ஏறதே அலை மீது அலைதான். அதுல வேற நல்லா பூட்ஸ போட்டு ஒரு மெதி மெதிச்சு சாரின்னு அவா போயிடுவா. சரி, பூட்ஸ மெதிச்சாலே கால் வலிக்கிறதே, ஏதோ புண்ணு வந்திருக்கு. சரி, ரெண்டு மூணு நாள் அதான் ஆயின் பண்ணலாம் பார்த்தா அந்த அது பெருசாயிடும். அப்ப அவ தெரிஞ்ச கை வைத்தியம், பாட்டி வைத்தியம், இன்டர்நெட் வைத்தியம் எல்லாம் வந்துருத்த. அந்த வைத்தியம் எல்லாம் பண்ணி அது இன்னும் மோசமா போய் டாக்டர்கிட்ட போனா டாக்டர் பிளட் டெஸ்ட் பண்ணு, சுகர் டெஸ்ட் பண்ணு, ஸ்கேன் பண்ணு எல்லாம் சொல்லி அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் பொழுது எல்லாம் முடிஞ்சு ஆத்து வந்து படுத்தா கரண்ட் போகிறது. அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் பொழுது இல்லாட்டி அன்னைக்குன்னு பார்த்து குழந்தை அப்பதான் ஏதானு சொல்றது. ஆத்துல ஏதானு நம்ம ஏதோ டென்ஷன்ல வேண்டாம் சொல்ல, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கொஸ்டின் பொண்டாட்டி அழ ஆத்துக்காரர் கோச்சிக்க இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த டல்லே ராத்திரி தூங்குறோம், காத்தால எழுந்துக்க வேண்டாம் தோன்றது. இருந்தாலும் ருட்டீன் பண்ணணும், எழுந்துக்கணும், பயமா இருக்கு, ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் பொழுது ஒண்ணு 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 ஒண்ணா பாண்டவர் சரித்திரம் பாருங்க, எத்தனை பாடு மாத்தி 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 மாத்தி. சரி, எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சா உபபாண்டவர்கள் தலையை வெட்டிட்டு போறான் திரௌபதி. என்ன பாடுபட்டா குழந்தை, எத்தான பாடு. சரி, எல்லாம் முடிஞ்சதேன்னு பார்த்தா பரீட்சித்த கொலை பண்றதுக்கு அபாண்டவியாஸ்திரம். எத்தனை 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 அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் பொழுது எத்தனையோ ஆசைகள், எல்லா ஆசைகளும் நிராசையா போகிறது. சரி, இருக்கிறத வச்சு வாழான்னு பார்த்தா அதுக்கும் பங்கம் வருது, அதுக்கும் கஷ்டம் வருது. என்னமோ ஓடிட்டு இருக்கும், நடைப்பினத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல ஓடிட்டு இருக்கும் அவ்வளவுதான். அப்ப அப்ப சிரிச்சுண்டு இது லோகத்துக்காக ஒரு தீபாவளி பண்டிகையை கொண்டாடிண்டு உள்ளுக்குள்ள அவ்வளவு துக்கம். ஒவ்வொருத்தரும் பேசுற வார்த்தைகள் இஷ்டத்துக்கு பேசிட்டு அப்புறம் சாரி அப்படின்னு ஒரு சாரியில எல்லாம் மாடுன்னு நினைக்கிறான். மனசை கொண்டு கீறி போட்டாச்சு, நன்னா அடி அடி அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சாரி சொன்னா சரியா போயிடுமா? சாரின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சிரிக்கணும்னு எதிர்பார்ப்பா, உடனே நம்ம சாதாரணமா பழகணும்னு எதிர்பார்ப்பா. எப்படி நடக்கும் உலகத்துல? அத்தனையும் பண்ணிட்டு இருக்க, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் பொழுது அஞ்சாது எனும் குரலை செவி கேட்குமா? எல்லா பக்கமும் எல்லாரும் பயப்படுது, ஐயோ அஞ்சாதே, ஒண்ணும் இல்ல, கவலைப்படாதே, இரு முடியும், ஜெயிக்கலாம். அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? அலை மீது அலையாக எத்தான கஷ்டங்கள், கொட்டி கிடக்கிறது கஷ்டங்கள். அள்ள அள்ள குறையாம அக்ஷய பாத்திரம் போல வந்துட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு. முடிஞ்சதுன்னு இல்லை, ஒன்னு முடிஞ்சா இன்னொன்னு, இன்னொன்று முடிஞ்சா இன்னொன்னு. நம்ம பிடிச்சவானுடைய மரணம், பிடிச்சவானோட அவமானப்படுத்துறா, பிடிச்சவானோட நம்பிக்கை துரோகம் பண்ற, ஏதோ ஒண்ணு அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது நம்ம கண் கையே நம்ம கண்ணை குத்துற மாதிரி, நம்ம பல்லே நம்ம நாக்க கடிக்கிற மாதிரி, கூட இருந்து சகாயம் பண்ண வாண்டவாளே உபதிரவம் பண்றா, உதவிக்க வேண்டியவாளே உபதிரவம் பண்றா. என்ன பாடுபடுறோம், எத்தனை பாடுபடுத்திடுறா? நமக்கு மனசு இருக்கு, நமக்கு இல்ல, பணம் இல்ல. பணம் இல்லேன்னு மதிக்கிறாளா? இல்லையே, பணம் இல்லைன்னாலும் மதிக்க மாட்டேங்கிறா. பணம் இருந்து நம்ம நிம்மதியா இருந்தா அத்திமுறு அகம்பாவம். எப்படியா எந்த முன்னாடி போனா முட்டும், பின்னாடி வந்தா உதைக்கும், இப்படிதானே இருக்கு உலகம். எல்லாம் அனுகூல சத்துருக்கள் தானே நமக்கு. யாரா ஒருத்தர் அனுகூல பந்துன்னு சொல்ல முடியறதா? இது அனுகூல பந்து யாருன்னா சத்குருநாதன். அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா? ஆச்சரியம். சமர்த்த ராமதாசன், நிறைய மகாத்மாக்கள் யார் யாரெல்லாம் அவரெல்லாம் அனுபவிப்போம், அவ்வளவுதான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சமர்த்த ராமதாசன். அவர் இருந்த காலகட்டத்தில் விதவைகள்லாம் படாத பாடுபட்டு இருந்த ஒரு காலகட்டம், ரொம்ப ஒடுக்கி வச்சுட்டு இருந்தார். வேணாபாயின்னு ஒருத்தி, அவர் பேர் வேணான்னு பேர். இள வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். சின்ன வயசுல இருந்தே ராமாயணம் நல்லா வாசிப்பான் அந்த குழந்தை. அழகா கல்யாணம் எல்லாம் ஆயிடுத்து. கல்யாணம் ஆகும்போது ஆதிகார பாத்திருக்கா. அதுக்கப்புறமா அவ வயசுக்கு வந்த பிறகு கொண்டு போய் ஆத்துல விடுறா. அதுக்கப்புறம் எதுக்கோ ஆத்துக்கு வந்தா அவள், ஏதோ தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ வந்தா. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் சேதி விடுறத ஆத்துக்கார் போயிட்டார். அவ்வளவு இளம் வைதவியம், விதவை ஆயிட்டா. ஊர்ல அங்க போகாதே இங்க போகாதே நிறைய உண்டே சடங்கள்லாம் எல்லாத்தையும் ஒத்துட்டு இருக்கா. சரி என்ன பண்றேன் சொல்லி உட்காந்து டெய்லி ஏகநாதருடைய பாகவதம், பாவார்த்த ராமாயணம் இதெல்லாம் வாசிக்கிறார். அதுக்கும் சொல்றா இப்படி எல்லாம் தலைவி செடி பக்கத்துல உட்காந்து விதவையெல்லாம் வாசிக்கப்படாது, இதெல்லாம் லோகத்துக்கு கெடுதல்ன்றா. வீட்டை விட்டு வெள்ள போக கூடாதுன்றா. அவன் முகத்துல முடிச்சா பாவம்ன்ற அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் பொழுது அவ சின்ன பொண்ணுதான், என்ன பண்ணுவா? இருந்தால் அதையும் தாண்டி அவள் பாட்டுக்கு பாகவதம் ராமாயணம் எல்லாம் வாசிந்து கதையும் குத்தம் சொல்றா. ஆத்து வேலையெல்லாம் பண்ண மாட்டேங்கிற அவதான் உட்காந்து பாகவத ராமாயணம். அப்பா அம்மாவுக்கு துக்கமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நாள் பிக்ஷைக்கு சுவாமி சமர்த்த ராமதாசர் அந்த பக்கமா வந்த உட்காந்து அப்படி அந்த பாகவதம் எல்லாம் வாசிக்கிற நடி வாசிக்கிற பொண்ணே அப்படின்னார். அதுவா சுவாமி ஏகநாதருடைய பாகவதம் வாசிக்கிறேன். அர்த்தம் புரிஞ்சு வாசிக்கிறியோ, அர்த்தம் புரிஞ்சு விடுதா அப்படின்னார். இப்படி பார்த்தா அர்த்தம் எல்லாம் தெரியாது, ஏதோ எனக்கு பொழுது போகணும், மனக்கு பயம், என்னமோலாம் பண்றது, அவாவா என்னமோலாம் சொல்றா, அதுலேருந்து டைவெர்ட் பண்றது. முக்காவசி நம்ம பூஜை புனஸ்காரம் கோவிலுக்கு போடுறா, நம்ம மைண்ட் டைவர்ஷனுக்காக தான் பண்றோம். பக்தி பாவம் ஸ்ரத்தை கான்சன்ட்ரேஷன்றது இல்லை, ஒரு டைவர்ஷன் வேணும். அது கோவில் கொஞ்சம் சுலபமா இருக்கு, சமயத்தை கோவில் போனாலே பிரச்சனை இல்லை, அது அடுத்த கதை வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு டைவர்ஷனுக்காக படிச்சுட்டு இருக்கேன். அப்படியா அப்படின்னாரு. அவர் சொன்ன பிக்ஷ ஏன்னா பாலை கூட அப்படின்னு விட்டார். உடனே அவன் அம்மா சொன்ன பால் ஹனுமாருக்காக வச்சிருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்னு விட்டார். சமர்த்த ராமதாசர் சிரிச்சார், போயிட்டே இருந்தார். இவளை பார்த்தா இந்த கேள்வி கேட்டால் போயிட்டார். அவளுக்கு அண்ணிலேருந்து மனசுல எனக்கு அர்த்தம் புரியணுமே, இந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், ஒரு வார்த்தை கேட்டு போயிட்டார். என்ன ஆயிடுச்சுன்னா மத்தவா சொல்றதெல்லாம் அவளுக்கு மறந்து போயிடுது. இப்ப அவ இவளை கேவலப்படுத்துறா, அவ விதவை அமங்கலி எல்லாம் சொல்றா பாருங்க, இதெல்லாம் அவளுக்கு மறந்து போயிடுது. இவர் சொன்னாரு அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறியா, அது என்ன அர்த்தம், அது அர்த்தம் தெரிஞ்சுக்கணுமே, அது அர்த்தம் தெரிஞ்சுக்கணுமே. இந்த ஒரு வார்த்தையில நம்முடைய துக்கத்தை மாத்திர பலம் குருவுக்கு உண்டு. ஒரு வார்த்தையில மாத்துவா, ஒரு வார்த்தையில இவ்வளவுதானே விடு, இதுக்கெல்லாம் போய் கலங்கிட்டு வா, பெரிய ஒரு விஷயம், பெருசா புலம்ப வந்துட்டியோ அப்படின்னு. ஆத்துக்கார சரியில்லை, மனைவி சரியில்லை, மாமியார் கஷ்டப்படுத்துறா, இப்படி எல்லார்ட்டையும் சொன்னா சுச்சோ பாவன் என்ன பண்ணுவாயின்னு சொல்லி சொல்லியே நம்மளை பச்சாதாவை பட வச்சு இன்னும் அழ வச்சிருவா, நம்மளை இன்னும் வீக் ஆக்கிடுவா. நன்னா கவனிச்சு பாருங்க, யாராவது ஒருத்தர் நமக்காக ஐயோ பாவன் நீ கஷ்டப்படுறியேன்னு சொன்னா முதல்ல நம்ம ஸ்ட்ராங் ஆகல, வீக் ஆகிறோம். குரு நம்மள ஸ்ட்ராங் ஆக்கல. மாமியார் சரியில்லைன்னா பிரகலாதனா இருந்துடுவா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பேச முடியுமா? யாராவது போய் தைரியமா இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் அவனை கஷ்டப்படுத்துறான்னு சொல்லிட்டு முடியுமா? நீ ஒழுங்காரு, நீ நாமஜபம் பண்ணு, நீ பகவான தியானம் பண்ணு, அவ்வளவுதான். அண்ணிலேருந்து யோசிக்கிறா இதுக்கு யார் அர்த்தம் சொல்லுவா, யார் அர்த்தம் சொல்லுவா. கடைசியில ஒரு வயசானவர் இருந்தார், அவர்கிட்ட அர்த்தம் கேட்டா. அவர் சொன்னார் அம்மா உன்னை யார் அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறியான்னு கேட்டாரோ அவர் தான் இதுக்கு அர்த்தமே அப்படின்னு விட்டார். அவர் நீ பார்த்தது யாரையோ இல்ல, ஸ்வயம் சுவாமி சமர்த்த ராமதாசர். அவளுக்கு தெரியாது சமர்த்த ராமதாசரை பத்தி கேள்விப்பட்டிருக்கா, ஆனா அவர் தேடிண்டு வந்து இப்படி கிருப பண்ணிட்டு போயிட்டார். ஒண்ணுமே பண்ணல, அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறான். அண்ணிலேருந்து சமர்த்த ராமதாசர் நினைச்சுன்னு வாசிக்க ஆரம்பிச்சுட்டான். ஏகநாத பாகவதத்தையும் ராமாயணத்தையும் சுவாமி சமர்த்த ராமதாசர் நினைச்சுண்டு அப்படியே வாசிட்டு இருக்கா. அவர் திரும்ப வந்தா அவர்கிட்ட உபதேசம் வாங்கிக்கணும், தீட்சை வாங்கிக்கணும் நினைச்சுட்டே இருந்தா. ஒரு நாள் திரும்பவும் வந்தார் சமர்த்த ராமதாசர். அழகா வந்துட்டார், நம்மளுக்கு கண்கள்ல ஆனந்த வாஷ்பம். சத்குருநாதன் தேடிண்டு வந்துட்டாரே, இந்த ஏழைய தேடிண்டு சேவிச்சாள். எனக்கு அர்த்தம் எல்லாம் ஒன்னும் புரியல, அர்த்தம் புரியறதுக்கு உங்க அனுகிரகம் வேணும் அப்படின்னுட்டார். உடனே சமர்த்த ராமதாஸ் சிரிச்சா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம இது ஜபம் பண்ணிட்டார். இது ஜபிச்சுட்டு வாடி எல்லாம் புரியும் அப்படின்னுட்டார். அணிலேந்து ஜபிக்க ஆரம்பிக்கார். விதவையை பார்க்கவே மாட்டான் அந்த காலத்துல, நின்று உபதேசம் பண்றார். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம திரையோதாட்சரின்னு பேர் இருக்கு. திரையோதச அக்ஷரி 13 அக்ஷரங்கள் இருக்குது. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம. இது கூட தான் ஓம்னு சேர்த்துட்டு தான் காஞ்சன்காரில் பப்பா ராமதாசர் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம் ஓம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம் ஓம் ஸ்ரீராம ராம ஜெய ஜெயராம் ஓம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம் ஓம் அப்படின்னு பப்பா ராமதாசர் காஞ்சன்காடு ஆசிரம் காசர்கோடு ஜில்லால. ஆனால் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன்னு ஆரம்பிச்சது சமர்த்த ராமதாசர் தான். ராமநாமத்தை அப்படி சொன்னவர் அது விதவைக்கு உபதேசம் பண்ணிட்டார். ஊரெல்லாம் கேவலப்படுத்துறது, விதவை எல்லாம் ஜபிக்கப்படாது, ஏற்கனவே புக்கு படிக்கிறதுக்கு கஷ்டம், 1008 எத்தனை பாடுபடுத்திடுற, பாகவதம் லேடிஸ் வாசிக்கப்படாது, சகசநாம லேடிஸ் ஜபிக்கப்படாது. அப்ப லேடிஸ் என்னதான் பண்ணும், சமைக்கணும் தூங்கணும் பிள்ளைக்குட்டி பத்துக்கணும், இவ்வளவுதானா வேலை? பாகவத்தில் அப்படி இல்லையே. தேவகூதி அவ்வளவு அழகா ஞானத்தை அடைஞ்சாலும்னு பாகவதம் சொல்றது, பாகவத்துக்கு மேல வேற அத்தாரிட்டி வேணும். ஸ்ரீகள் பாகவதம் வாசிக்கூடாதுன்னு சொல்ல எந்த வித ஞானம் எனக்கு புரிய மாட்டேங்க. சும்மாவே பாகவத்தில் சொல்றது எல்லாமே ஸ்ரீகளை பத்தி தான் லைனா சொல்லிட்டு வருது. தேவகூதியிலேருந்து கோபிகைகள்லேருந்து ருக்மிணி பிராத்திலேருந்து எந்தெந்த ஸ்ரீகள் சுனீத்திலேருந்து, சுனீத்தி மோட்சம் அடைஞ்சான் பாகவதம் சொல்றது, துருவனுக்கு முன்னாடி மோட்சம் அடைஞ்சாள்னு எல்லா விதத்திலையும் பார்த்தா ஏற்றமுடையவாளா தானே இருக்கா. நிறைய புரட்டி பாருங்க பாகவதத்துல, திரும்ப 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 உத்தமமான ஸ்திரீகளை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. அதெல்லாம் உடச்சி எரிஞ்சவர் சமர்த்த ராமதாசர். ஜோ ரஷிராம ஜெயராம ஜெய ஜெயராம ஜபின்னு அவளும் ஜபிச்சுட்டு இருக்கா, ஆனந்தமா பஜனை பண்றா, ஆடுறா பாடுறா, இன்னும் கோவம் வந்துருது எல்லாருக்கும். அப்படின்னா ஆடி பாடின் இருக்கா, மனசு சரியில்லை, எங்கேயோ கள்ளக்காதல்னுட்டா போச்சு. கேட்கணுமா இள வயசு? அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது, அலை மீ அலையாக துயர் வந்து சேரும்போது, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது, மலை மீ யாக துயர் வந்து சேரும்போது, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அலை மீது அலையாக. அவ அப்பா அம்மா பார்த்தா சரி குழந்தை கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கா, ஏன்னா எல்லா குழந்தைகளும் எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கா, எங்க குழந்தை அட்லீஸ்ட் ஏதோ சிரிச்சிருந்து சமாதானமா இருக்காளன்னு நினைச்சா ஊர் உலகம் இஷ்டத்துக்கு பொல்லாப்ப பேசுறது, வரவாள்லாம் விதவிதமா அவளை பத்தி கதை கட்ட ஆரம்பிச்சுட்டா. ஊர்ல கேட்க வேண்டாமே, நம்ம என்னெல்லாம் பேசுவோம். குல்கர்ணி அவளோட வம்சம், அந்த குல்கர்ணி வம்சம் அவ. நீங்க யார குல்கர்ணின்னு பேர் கேட்டா இந்த வேணாபாயை நினைச்சுக்கோங்க. ஆச்சரியம், ஞானேஸ்வரர் கூட குல்கர்ணி வம்சம்னு காண கிடைக்கிறது. யார் யார் என்னென்ன வம்சம்ன்ற காண கிடைக்கிறது, சந்த் ஞானேஸ்வரர் குல்கர்ணி வம்சம். இங்க குல்கர்ணி பேர் கேட்டா ஞானேஸ்வரர் வேணாபாய் வாழ நினைச்சுக்கோங்க. நீங்க எந்தெல்லாம் வம்சம் உள்ள அத்தனை வம்சத்திலையும் மகாபெரிவார்கள் அத்தனை பேர்லயும் இருந்திருக்கா. மாட்டுக்கார வம்சம்னா முதல்ல கிருஷ்ணன் வந்து நிடுவான், அதுக்கப்புறம் தான் மற்ற வாழ்றாரு. அத்தனை ஆச்சரியம் வேணாபாய் பத்தி எல்லாரும் விதவிதமா பேசுறா. அப்பா அம்மா அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஊருக்கு வாழலாம் வந்து வந்து விதவிதமா திட்டா சொந்தக்காரா அது இதுன்னு. கடைசியில அவள்லாம் சேர்ந்து விஷம் வச்சு கொண்டுடலான்னு முடிவு பண்ணிட்டா வேணாபாய். அவ ஆடுறா பாடுறா, பஜனை பண்ணி ஆடுறா பாடுறா, பாகவத வாசிக்கிறா, ராமாயண வாசிக்கிறா, அவ பாட்டுக்கு அவ வாழ்க்கை வாழ்ந்துருக்க, வீட்டை விட்டு வெளில வரதே கிடையாது. அதிவாளுக்கு பொருட்கள் சாஸ்திரத்தை மீறா, இது நியாயம் இல்ல அப்படின்னு சொல்லி பால்ல விஷம் கலந்து கொடுத்துட்டா. குடுறி அப்படின்னு விட்டா, அவளுக்கு தெரியறது விஷம் கலந்து கொடுத்துருக்கான்னு. கண்கள்ல கண்ணீர் வையன அவளுக்கு என்ன கஷ்டம் அவள் பண்ணிருக்கா சொல்லுங்க. அவளோட சொத்த அபகரிச்சாளா, ரெடி அவளுக்கு அதான் ஏமாத்தினாளா, அவளுடைய ஆனந்தத்தை தான் கெடுத்தாள், அவள் பாட்டுக்கு அவள் பக்தி தானே பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு உலகத்தினுடைய எந்த ஆனந்தமும் அவளுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. எல்லாத்தையும் விட்டு அவ பாட்டுக்கு ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு இருக்கு. அதுவும் இவாளுக்கு பொறுக்கல. அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் பொழுது அவ பார்த்தா சரி, இப்ப அவளுக்கு அதெல்லாம் தைரியம் வந்துடுச்சு. என்ன சாப்பிட்டா மரணம் அடைவேன், அவ்வளவுதானே. இவாளுக்கு பூமியில நான் இருக்கிறது பாரமா இருக்கு, அவளுக்கு பாரமா இருக்கு. சரி சரிதான், போனா போட்டமே. சமர்த்த ராமதாசருடைய ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம இருக்கு என்கிட்ட, அதனால எனக்கு கவலை இல்லை. திரும்பிய ஜென்மா கிடைச்சதுன்னா சத்குருநாதன் சரணத்தை இடம் கிடைச்சா போதும். இந்த ஜென்மா முடிஞ்சாலும் சத்குருநாதன் சரணத்தை இடம் கிடைச்சா போதும். மனசுல நினைச்ச சத்குருநாதா, நீங்க சொன்ன மாதிரிலாம் ஜபிச்சுட்டு இருந்தேன், அது எங்க கொண்டு வந்து விட்டுருக்கேன்னா எல்லாரும் எனக்கு விஷம் கொடுக்குற கொண்டு விட்டுருக்கு. தெரியல சத்குருநாதா, அப்படின்னு அந்த பாலை வாங்கி ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா 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 அப்படின்னு ஜெபிச்சா அவருக்கு இன்னும் கோபம் வருது. குறி அப்படின்னு மிரட்டினான். கடகடன் சத்குருநாதன் நினைச்சுண்டு குடிச்சுட்டான். தொண்டையில விஷம் இறங்கிடுத்து, உடம்புல வேலை ஆரம்பிச்சுடுத்து, கண்கள்ல கண்ணீர் எல்லாரையும் பார்த்து கை கூப்பிட்டான். ரொம்ப கஷ்டம். கண்ணெதிர்க்க அப்பா அம்மா எல்லாம் கதியற்று நிக்கிறா. கண்ணெதிர்க்க தன் பொண்ணை கொலை பண்றா எல்லாரும் சேர்ந்துட்டு. அவளும் சரி விட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, ஊரோட வாழ வேண்டியிருக்க. அப்படி ஒரு நிர்பந்தம் அலை மீது அலையாக துயர் வந்து சேரும். அப்படியே பாக்குற இவ்வளவு பெரிய பூமியில நான் வாழறதுக்கு ஒரு இடம் இல்லையா, நான் வாழறதுக்கு இடம் இல்லையா. தெருவுல சொறி நாய் எல்லாம் இருக்கு, அடிபட்டு உடம்பெல்லாம் புண்ணா போய் அது மேல எல்லாம் அப்படியே சொறி வந்திருக்கும் இல்லையா. அந்த நாய் வாழறதுக்கு கூட ஒரு இடம் இருக்கு. இந்த உலகத்துல நான் வாழறதுக்கு இடம் இல்லைல்ல. நான் சாப்பிட்ற இத்தினூண்டு சாப்பாடு, நான் பாடுற பஜனை உங்களை எந்த விதத்துல பாதிச்சது, உங்களுக்கு ஏதான ஒரு ஆனந்தத்தை நான் பறிச்சுட்டேனா, உங்களுக்கு நான் போனா சந்தோஷமா சரி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விழறா. அப்பா அம்மாவால பார்க்க முடியல, கதவை தாழ்ப்பால் போட்டுட்டா. இந்த குழந்தை என்னதான் இருந்தாலும் கஷ்டமா இருக்கும் இல்லையா. பந்துக்கள்லாம் பார்த்தா அப்பா அம்மா சமாதானம் சொல்ல, கவலைப்படாதீங்க, அவன் கெட்டு போகாம நல்ல கட்டி அடைவான்ற, இன்னும் மோசமான உலகம் பாத்துக்கோங்க. அவள்லாம் போறான். கொஞ்ச நேரம் ஆச்சு, என்னமோ வேணா பை ஆடிட்டே பேசிட்டு இருக்கா. சரி ஏதோ விஷத்துல வளர்றாளு, ஐயோ பணத்து கேட்கல, குழந்தைய காப்பாத்துறாமான்னு கதவை பையன் திறந்து பாக்குறா. உள்ள சமர்த்த ராமதாசர் அங்க நிக்கிற, தலையில கைய வச்சுண்டு அவள் ஜெபிக்கிறா கூட. சமர்த்த ராமதாஸ் ஜெபிச்சிருக்கார், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. அப்படியே நொந்து விழுந்துட்டு இருக்கா. சொல்லு சொல்லு அப்படி கை காட்டுற. அதுல அப்படியே அப்படியே உசுறு போக போக சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அந்த எல்லையில போயிட்டாலும் அத போதும் பகவான் நாமம் இருக்குன்னு அப்ப தலையில கொண்டு கைய வச்சு எல்லாம் சரியா போச்சுன்றார். அப்படியே விஷம் இறங்குற. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானு சிவபெருமான் வார்த்தை பொய்யாகுமோ சொல்றாரு. இவர் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அப்பா அம்மா திறந்து பார்க்கிறார். சமர்த்த ராமதாசர் நிக்கிறார். கோபமா திரும்பி பார்த்தா ராமதாசனுடைய தாசிக்கு விஷம் கொடுக்கிற தைரியம் வந்துடுத்த உங்களுக்கு எல்லாம். பந்துக்கள்லாம் ஓடி வந்துவிட்டா, நம்ம சத்தம் கேட்கறதே எல்லாரும் நிக்கிறா. பாத்தலா பாத்தல அந்த மனுஷன் உள்ள நிக்கிறார் அப்படின்னாரு. ஆமா என் சிஷ்யை நான் நிப்பேன், என்ன ஆச்சு உங்களுக்கு, இவ்வளவு பெரிய பூமியில இந்த ஒரு விதவை அவபாட்டுக்கு பகவான் நாமத்தை பாடிண்டு ராமாயணம் வாசிண்டு ஆடிட்டு இருந்தா குத்தமா. லோகத்துல இஷ்டத்துக்கு வாழறவாள்லாம் வாழறதுக்கு அதிகாரம் உண்டு. அடுத்தவன் மனைவியை தன்மனைவியா பார்க்கிறவனுக்கு வாழறதுக்கு அதிகாரம் உண்டு. அடுத்தவனோட உழைப்பை வாங்கிக்கிறவனுக்கு அதிகாரம் உண்டு. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி பார்க்கிறவனுக்கு அதிகாரம் உண்டு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறவனுக்கு வாழறதுக்கு அதிகாரம் உண்டு. சொறிநாய்க்கு வாழறதுக்கு அழகா அதிகாரம் உண்டு. விஷம் கக்கிற நாகத்துக்கு வாழற அழகா அதிகாரம் உண்டு. சிங்கத்துக்கு வாழறதுக்கு அதிகாரம் இருக்கு. முள்ளு செடிக்கு கூட வாழறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. கொடுக்கல விஷம் வச்சுருக்க தேளுக்கு வாழற அதிகாரம் இருக்கு. இவ்வளவுக்கு வாழற அதிகாரம் கொடுத்த பகவான் இவளுக்கு வாழறதுக்கு அதிகாரம் இல்லையன்னு உங்ககிட்ட சொன்னானோ என்ன நினைச்சுட்டு இருக்காரு மனசுல அப்படின்னா எல்லாரும் நடுங்கினா. அப்பா அம்மாவை பார்த்தா எல்லாரும் சொன்னா உங்களுக்கு புத்தி இல்லையோ, நீங்க பெத்த பொண்ணு தானே அப்படின்னா. நம்ம கதறி நான் மன்னிச்சிருங்க சுவாமி பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் சொன்னார். இனிமேல் அவ உங்க பொண்ணு இல்ல, நீங்க விஷம் கொடுத்தோன்னு உங்க வேணா செத்து போயிட்டா. இப்ப இருக்கிற சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யை வேணா பாய் இவளை நான் அழிச்சுட்டு போறேன், யாரும் என்ன ஒண்ணும் சொல்ல முடியாது வாடி அப்படின்னு அவள் அழிச்சுட்டு போற. அப்படியே அவள் அந்த மூட்டை கட்டின்னு வரா. சத்குருநாதா பாகிமாம் அபார மகிமா அதி அதி அபார மகிமா குரு மகிமான்னு
அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அலை அலையாக துயர் வந்து சேரும் போது, அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா நீ, அஞ்சாதே எனும் குரலை நீ, அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா,
அஞ்சாதேன்னு சொல்லி நின்றுட்டார். வா போலான்னுட்டார். ஊர்ல இருக்கவாள் ஒன்னும் பேச முடியல. சில பேர் தடுக்கிறான்னு பார்த்தார், வேகமா திரும்பி ஒரு பார்வை பார்த்தார், நடுங்கி போயிட்டார். அவதாரம் குரு தன் சிஷ்யால திட்டுவார், கண்டுக்காம கூட இருப்பார். ஆனா யம தர்மராஜன் பக்கத்துல வந்தா கூட துரத்துற பலம் அவளுக்கு உண்டு. சுயம் அனுபவத்தை நான் சொல்றேன், சிஷ்யனா இருந்து நான் சொல்றேன், சிஷ்யனா இருந்து சொல்ற, குருவா இருந்து சொல்லல. தெரியும் தன் சிஷ்யனுக்கு ஒண்ணுன்னா, ஒரு தன் சிஷ்யக்கு ஒண்ணுன்னா குரு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு ஒரு குருவா இருந்தும் பார்த்து சொல்றேன் நான், சத்தியமா சொல்றேன். அந்த வேகம், அந்த தைரியம், பிச்செடுத்துருவா நரசிம்ம ஸ்வரூபம் குரு. அப்பதான் அப்ப குரு சத்தியமா நரசிம்மன் தான், உக்ரம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜ்வலந்தம் சர்வதோமுகம். அப்ப குரு நரசிம்ம ரூபம் தான், பிச்செடுத்துவா. அதே அவளை எவ்வளவு சொன்னாலும் பொறுத்துடுவா, அதான் விட ஏதோ சொல்லிட்டு போறா, அதனால என்ன ஆகிட போறதுன்னு. ஆனா சிஷ்யாளுக்கு சிஷ்யக்கு ஒண்ணுன்னா முதல்ல வந்து நிப்பாளா அழிச்சுட்டு போறார் வேணாபாய. அம்மா அப்பா நமஸ்காரம் பண்ணா, வாடி பொண்ணு உனக்கு ராமன் இருக்காண்டி, வா பகவான் உனக்கு மோட்சம் கொடுத்துடா, எல்லாத்தையும் மோட்சம் கொடுத்துடா வா அப்படின்னு அழிச்சுட்டு போயிட்டார். நேர சஜ்ஜன்கர் அங்கதான் அழிச்சுட்டு போறார். சஜ்ஜன்கர் அழிச்சுட்டு போய் அந்த இடத்த நிர்வாகம் பண்ற பொறுப்பு அவகிட்ட கொடுக்கற. அவகே அங்க அக்கா பாயின்னு ஒருத்தி இருக்கா, அந்த காலத்துல பெரிய புரட்சி பண்ணிருக்கா. சமர்த் ராமதாஸ் நிறைய இளம்பதர்கள்லாம் கூப்பிட்டு அவளுக்கு உபதேசம் பண்ணி அவளை மடத்த நிர்வாகம் பண்ற பொறுப்பை கொடுத்தார். எனக்கு குடும்பத்தை நிர்வாகம் பண்ற மடத்த நிர்வாகம் பண்ண முடியுமேன்னு. அப்ப அந்த அக்காபாய் ஒரு சந்தர்ப்பத்தில் ராமநவமி உற்சவம் கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. சமர்த் ராமதாசர் சஜ்ஜன்கட்ல இருந்து கிளம்பிட்டார். இன்னைக்கு அந்த இடம் போனாலே அப்படியே அந்த சாநித்தியம் மலைமேல, இப்படிதான் மலைமேல உட்கார்ந்தவர் எனக்கு தெரியல. இந்த சஜ்ஜன்கட்ல இருக்கு. அப்ப ராமநவமி உற்சவம் வர்றது. ராமநவமி உற்சவத்துக்காக அந்த அக்காபாய் பக்கத்து கிராமங்கள்ல போய் பிக்ஷை எடுக்க போறா. இந்த ராமநவமி உற்சவம் உங்களால் முடிஞ்சதை கொடுங்கோ, பருப்போ எதான கொடுங்கோ, நீங்களும் வாங்கோ அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன் சொல்லிட்டு பிக்ஷை எடுக்க போறா. நீ எல்லா ஏற்பாடும் பண்ணு, நான் கிராமங்கள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு இவளை விட்டுட்டு போயிட்டா. இவ்வளவு சில சில சின்ன சின்ன சிஷ்யர்கள்லாம் இருக்கா, இவட பொறுப்பு வந்துடுத்து. அப்போன்னு பார்த்து இவளுக்கு உடம்பு முடியாம போயிடுறது. வேணாபாய், வேணா சுவாமினின்னு பேர் அவளுக்கு. வேணாபாய் மொட்டையில அடிச்சு வரல அந்த காலத்துல, அந்த மாதிரிதான் இருக்காரு. அப்படி இருக்கா, உடம்பு ரொம்ப முடியல, டயர்டா இருக்கு. அவளுக்கு கவலை வந்துடுச்சு, ராமநவமி வரதே குருநாதன் சொல்லிட்டு போயிருக்காரு, அக்காபாய் சொல்லிட்டு போயிருக்காளே, உடம்பே முடியல. பார்த்தா நாமஜபம் பண்றது கூட உடம்புல செம்பில், அப்படியே சுருண்டு சுருண்டு படுத்துக்கலாமான்னு தோன்றது. ஆனால் ராமன் ஜபிச்சு ராமநவமி உற்சவத்தை கொண்டாடணும்னு ஒரு வேகம் வந்துடுச்சு. என்ன பண்ணா, ஒரு கம்பத்தோட ஒரு ஸ்தம்பம் இருக்கும் இல்லையா தூண், அந்த மாதிரி அந்த மடத்துல தூண் இருக்கு. அந்த மடத்தோட தூண்ல தன்னை இறுக்கி கட்டினுட்டா. தூணோட கட்டின்ட்டு சோர்ந்து படுக்க முடியாது ஒன்றும். தூணோட தன்னை இறுக்கி கட்டின்ட்டு இப்படி ஜால்ரா வச்சுண்டு ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, 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 ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா அப்படின்னு இவ பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டா. பஜனை பண்ணி ராமான்னு சொல்லிட்டு இருந்தாளா, கொஞ்ச நேரத்தில் ராமனுடைய மூர்த்தியை உத்து பாக்குறா, அந்த ராமனுடைய விக்கிரகத்திலேருந்து கண்கள்ல கண்ணீர் வழியிறது. சஜ்ஜன்கட்ல சமர்த்த ராமதாசரே பூஜை பண்ண ராமனுடைய விக்கிரகம் இருக்கு. ராம சீதா சமேத லக்ஷ்மண ஹனுமத்தோட சேர்ந்த ஒரு ஆஞ்சநேயர், தஞ்சாவூர்லேருந்து வந்த, அங்க போட்டிருப்பா இதுக்குமே தஞ்சாவூர்லேருந்து வந்த விக்கிரகம். சமர்த்த ராமதாசர் தன் கையினாலே பூஜை பண்ண விக்கிரகம். அங்க சமர்த்த ராமதாசர் சமாதி கீழே மேல ராமனுடைய கோவில், மேல ராமன பாதிரியுடைய கீழே அப்படி சுரங்க பாதையில் இறங்கியோம்னா கீழே சமர்த்த ராமதாசருடைய சமாதி, சமாதியை பாதிரி மேல வந்தா ராமச்சந்திரமூர்த்தி. ராமன் கண்கள்லேருந்து கண்ணீர் வழிகிறது. இவளுக்கு மனசே கேட்கிற, ஐயோ ராமனை போய் அழ விட்டுட்டோம், எதுக்குமே அழாதவன், காட்டுக்கு போடான்னு சொல்லும் பொழுது கூட ஜோரா சீற்றம் இல்லாதானை பாடிப்பற சீதை மணாளனை பாடிப்பறன்ற பிரியாழ்வர் சிரிச்சுட்டே ராமன் போறான். அந்த ராமன் அழலானா, எதுக்குமே அழாதவன் ராமன் அழலானா, ஐயோ ராமா நீ அழறியேடா, சீ உன்னை போய் கஷ்டப்படுறேன் கிடக்கட கிடக்கடன்னு அந்த கையெல்லாம் அழுத்துண்டு கண்ணத்தை தொடச்சாலும், சரி சரி நான் என்ன கஷ்டப்படுத்துவேன், நீ அழாது நீ அழாது நீ அழாது அப்படின்னு தொடச்சு விட்டாள். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதலுக்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். கோவிந்தா ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவார்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி. ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு. ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தாம். ஓம் சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ சந்திரபாகா மாதா கீ. குண்டலீகவரதா. ஜெய் போலோ பண்டரிநாத் மகாராஜ் கீ. ஜெய் போலோ சுவாமி ராமானுஜர் கீ. ஜெய் போலோ சந்த் ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷி கீ. ஜெய் போலோ சுவாமி சமர்த்த ராமதாசருகி, ஜெய் போலோ சுவாமினி ஸ்ரீ வேணாபாயி மாதா கீ, ஜெய் போலோ சத்குரு மகாராஜ் கீ, குண்டலீகவாரதா ஹரி வேடலா, ராதே கிருஷ்ணா.